அகஸ்டின் என்ற ஒரு பெரிய சர்ச் ஃபாதர் அவரு எழுதி இருக்காரு, நம்முடைய இருதயங்கள் எல்லாம் ஒரு ரெஸ்ட்லெஸ், அதாவது ஒரு நிம்மதி இலைப்பாறுதல் இல்லாம எப்ப பார் அலமோதிக்கிட்டு இருக்கிற இருதயங்கள், அதுக்கு ஒரே இடம் இலைப்பாறுதல். நம்மள படைத்தவர் கிட்ட அடையும் போது, படைத்தவர்கிட்ட தான் அதுக்கு இலைப்பாறுதல் இருக்கு அப்படின்னு. நம்முடைய இருதயங்கள் ஏன் அப்படி அலை மோதுகிறது? எல்லாருடைய இருதயங்கள் இந்த நேரத்திலயும் அண்ணாச்சு பாருங்களேன், சில நேரங்களில் எனக்கு அப்படி ஆகும், ஒரு ஒரு சர்ச்சுக்கு வரும்போது கூட என்ன ஒரு அந்த கார்ல வரும்போது கார் எடுக்க முடியாத மாதிரி நாலஞ்சு பைக் விட்டுருக்காங்க, அது வெளியே எடுக்கிறதுக்கு கஷ்டம். ஒரு நிம்மதியா சேர்த்துக்கு வர மாதிரி கூட எதிரீர்னு ஒரு கோவம் வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன் ஏற்படுகிறது அப்படின்னும் போது நமக்கு ஒரு அலமோதுற ஒரு மனசு தான், ஒரு சொல்ல போனா நம்ம மனசாட்சி சில நேரங்கள்ல ஒரு எரியற மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு ஆகுதுங்களா? ஏன் அந்த மாதிரி நிம்மதி இல்லாத ஒரு ஒரு எரிச்சலும் ஒரு வெறுமையும் ஏன் இருக்குதுன்னா, நம்ம எல்லாருக்கும் ஆழமான ஆத்மீக தேவைகள் உண்டு. உலக தேவைகள் பசி அடையுது, சாப்பிடுறது அதனால திருப்தி அடையுது, உலக தேவைகள்லாம் திருப்தி அடையிறோம். ஆனா ஆழமான ஆத்மீக தேவைகள், உதாரணத்துக்கு நாம் வந்து நம்மள ரொம்ப நேசிக்கப்படணும்னு நம்ம விரும்புறோம் சரிங்களா, நமக்கு ஒரு மனசுல சமாதானம் வேணும், இலைப்பாறுதல் வேணும், ஒரு விடுதலை வேணும்னு ஒரு முக்கியமான அடிப்படையான தேவை, ஆழமான தேவை. நாம் நம்மளை நேசிக்கணும், நம்ம நேசிக்கப்படணும், அடிப்படையான நம்மளை உந்துகிற ஒரு வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்மள ஒருத்தர் நேசிக்கிறாங்க, நம்ம மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாங்கன்ற உணர்வோடு வாழுகிற ஒரு தேவை நமக்கு இருக்கிறது. நம்மள ஒருத்தர் நேசிக்கிறாங்க, நம்ம மேல பிரியமா இருக்கிறாங்க, அந்த ஒரு நேசத்தின் பிரியத்தின் அடிப்படையில வாழ்வதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டோம், அப்படித்தான் படைக்கப்பட்டோம். ஆனா அது அந்த தேவைகளை வந்து நம்ம ரொம்ப பாவத்துல விழுந்ததுனால தவறான விதங்கள்ல அதை நிறைவேற்ற நம்ம பாவ பார்க்கிறோம், பல விதங்கள்ல அதை நிறைவேற்றிக்க நல்ல விதங்களையும் அதை நிறைவேற்ற பார்க்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு குடும்பம், நமக்கு ஒரு குடும்பம் ஏற்படுது, அந்த குடும்பம் ஓரளவுக்கு உண்மையாகவே நமக்கு திருப்தி தான் கொடுக்கறது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் நிக்குதா ஒரு குடும்பம் ஆன பிறகு? இல்ல சரிங்களா, அந்த அலமோதுறது நிக்கிறது இல்ல. ஏன்? அது நிறைவாக குடும்பம் நமக்கு போதுமான அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்றது இல்லை. ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண் அவருக்கு சொல்லிச்சான், இவர் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் இன்னுமே உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சான். அவருக்கு அதே ஒரு அழகான பொண்ணு, வசதியான பொண்ணு, அது என்ன சொல்லிச்சு? இன்னுமே என் வாழ்க்கையை நான் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு அர்ப்பணிக்கிறேன் சொன்னவன இந்த மாதிரி எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா. கல்யாணம் பண்ணிட்டு முதல் வாரத்துல என்ன ஆச்சுன்னா, சரி தேர்ஸ்டேஸ்ல பாருமா, நான் ஒரு டூ ஹவர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வருவேன், ஒரு போய் ஆடிட்டு வருவோம், மேட்ச் ஆடிட்டு வருவோம் அப்படின்னு. சரி நான் போயிட்டு வரேம்மா நீ பாத்துக்கனா, அது முதல் வாரமே, அது எப்படி நீ போகலாம் என்னை விட்டு, ரெண்டு அவர் நீ போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும், இதுக்குதான் கல்யாணம் பண்ணியா நீ அப்படின்னு. அவருக்கு அதே மனையெல்லாம் இடிகிற மாதிரி, என் சந்தோஷம் தான் உனக்கு முக்கியம்னு சொல்லிதானே எனக்கு கட்டின, எனக்கு இப்ப ரெண்டு அவர் போய் ஆடிட்டு வர்றது எனக்கு சந்தோஷம், ஏன் விட மாட்டேன்றா அவருக்கு அதே அது ஒரே கலாட்டா பண்ணுதான், இப்போவே கூடாதுன்னு நிக்கிதான். மெது மெதுவா அவர் என்ன புரிஞ்சுகிட்டாரு, எப்படி ஏமாந்து நம்ம போயிட்டோமே அப்படின்னு இவ்வளவு ப்ராமிஸ் பண்ணி மெதுவா அவர் என்ன உணர்ந்துகிட்டாருன்னா, ஒரு குடும்பத்தினால எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ஓட்டை, ஒருத்தர் ஒரு மனுஷன் ஒரு பாவி மனுஷனோ மனுஷியோ நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்றது போய் என்னை நிறைவு கொடுக்காதுன்னு அவர் உணர்ந்துகிட்டார். அதுக்கப்புறம் குழந்தைகள அந்த நிறைவை பார்க்கலான்னு அவர் பார்த்தார். குழந்தை அவருக்கு முதல்ல பிறந்த உடனே, ஐயோ இது நான் கொண்டு வந்த என் உயிர், இது என் உயிர்ல ஒரு பாகம், இது வந்திருக்கிறது, இதுல என்ன அன்பு கூறோம், நான் ஒரு உயிரை கொடுத்து அதை வளர்க்க போறேன், அதை அன்பு காட்ட போறேன், அதனால எனக்கு அது நிறைவாகும், எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அன்பு தேவை அப்படின்னா, வருஷங்கள் போகும்போது அவர் அதுலயும் உணர்ந்தாலாம், நாம் பெற்றெடுக்கிற பாவிகள், பாவிகளாக இந்த உலகத்துல பிறக்கும் போது ஆண்டவர் அவங்க இருதயத்தை மாத்துற வரைக்கும் அவங்களுக்கு நன்றி ஒரு அப்படின்றது அவ்வளவு இருக்கிறது இல்லைங்களா, நன்றி அப்படின்றது இருக்கிறது. அதனால இவருடைய தேவை நிறைவேறாம தொடர்ந்து இருந்ததாக அவர் அப்படி சொல்றார். நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ளுக்குள்ள இருக்கிற வாஞ்ச, நம்மள உண்மையா நேசிச்சு நிறைவாக நேசிக்கிறவங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்ற அந்த வாஞ்ச, வாலிபர்களுக்கு அது இந்த ஆள் போன மாதிரி பல விதத்துல தவறான வழிகள்ல அதை நிறைவேற்றணும்னு பாக்குறாங்க. கடைசியில பல விதங்கள்ல தப்பா போறாங்க, தங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க. சில பேர் ஒருவேளை எனக்கு நிறைய பணம் சம்பாரிச்சேன்னா என்ன எல்லாரும் நேசிப்பாங்க, ஒருவேளை வசதி வந்துச்சுன்னா, ஒருவேளை எனக்கு இன்னும் ஒரு உடல் செக்ஷுவல் விதங்கள்ல பாலிய பாவங்கள்ல அதுல திருப்தி ஆகும், எதுலையுமே திருப்தி ஆகுறது இல்ல. ஆழமாக நமக்கு ஏற்பட்ட இந்த ஆழமான தேவை, நம்மள படைத்தவர் கொடுத்திருக்கிற ஒரு தேவை, அந்த படைத்த எந்த படைப்பின் சிருஷ்டியும் அந்த தேவையை நிறைவேற்ற முடியாது. இந்த தேவை நமக்குள்ள இருக்கிறது, நாம் நேசிக்கப்பட்டு வாழணும், அவருடைய நேசத்தின் அடிப்படையில் அரவணைப்பின் அடிப்படையில் வாழணும் படைக்கப்பட்ட நாம், அவருடைய நேசம் மட்டும்தான் அது நிறைவுபடுத்த முடியும்னு தவிர உலகத்துல இருக்கிற எந்த அன்பும் அதை நிறைவுபடுத்த முடியாது. எந்த சிருஷ்டிப்புனாலையும் அந்த சிருஷ்டிகர் ஏற்படுத்தினது சிருஷ்டிப்பு அதை நிறைவேற்ற முடியாது. ஒரு புள்ள அது வந்து ரொம்ப நமக்கு நம்ம வெளியில சொல்லாம இருக்கலாம், அது உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப வியாகுலம். அது ஒவ்வொருத்தருக்கும் தான் உள்ள தெரியும். ஒரு குழந்தையும் நம்ம பாக்குறோம், ஒரு குழந்தை வந்து அம்மா பிறந்த உடனே பிரிச்சுட்டாங்களா, பிரிச்ச உடனே அந்த குழந்தை அழுது 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 தேம்பி அம்மா வேணும் அம்மா வேணும்னு, கொஞ்ச நாள் அம்மா பழக்கம் வந்த உடனே அம்மா இல்லன்னு தேம்பி தேம்பி அழுதே செத்து போச்சான் அந்த குழந்தை. இந்த உலகத்துல அந்த மாதிரி அம்மா பிரிச்சு குழந்தை வாழ்ந்த குழந்தைகள் எத்தனையோ இருக்கிறது இல்லைங்களா. ஆனா இந்த உலகத்துல அப்படி இருக்கிற பந்தத்துக்கே அப்படி ஒரு பற்று இருக்குன்னா, நாம் கடவுளோடு இணைந்து அவருடைய சாயலாக 100 மடங்கு அதிக பந்தத்தோடு அவரோட இணைப்பு வாழ படைக்கப்பட்டவங்க. அவரை பிரிஞ்சு நம்ம இருக்கிற வியாகுல வாழ்க்கைத்தான் எல்லாம் நமக்குள்ளுக்குள்ள இருக்கிற வேதனைகளுக்கு காரணம். அவருடைய அன்பு இல்ல, அவருடைய அரவணைப்பு இல்லாத அவர் பிரிஞ்சுக்கிட்டு நம்ம தத்தளிக்கிறோம், தடுமாறுகிறோம், அந்த குழந்தை தத்தளிக்கிற மாதிரி தேம்பி தேம்பி உள்ளுக்குள்ள அழுகுறோம். ஏன் எனக்கு இந்த வெறுமை, ஏன் என்ன யாரும் நேசிக்கல, ஏன் எனக்கு சமாதானம் இல்லைன்னு நம்ம மனசாட்சி எரிஞ்சுகிட்டே இருக்கு. இதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம எல்லாம் தத்தளிக்கிறோம். ஆனா இந்த ஆழமான தேவை எப்படி நிறைவேற முடியாம தவிக்குது, எப்படி தவிக்குது மனுஷன் இதை அழுது அழுது அழுதுன்னா ஒரு நாள் செத்துதான் போறான். இது அழுதுகிட்டே கடைசி வரைக்கும், அது பின்னாடி நேரத்தை செலவிடுறது, இது பின்னாடி ஓடுறது, அது பின்னாடி ஓடுறதுன்னு கடைசியில செத்துதான் போகிறான். இந்த ஆழமான தேவை கடவுளால மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். ஆனா என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, பெரிய பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்களும் நானும் தீட்டுப்பட்ட சீர்கெட்ட பாவிகள் ஆயிட்டோம். அந்த தீட்டுப்பட்ட பாவிகளாக அவர்கிட்ட நம்ம எப்படி போக முடியும், அவர் நம்மள எப்படி அரவணைப்பாரு, அவர் அன்பை நமக்கு எப்படி காட்டுவாரு, யோசிச்சு பாருங்களேன். அவர்கிட்டதான் நம்ம தேவைகள் இருக்கு, ஆனா அவர்கிட்ட போக முடியாம நம்மளே தீர்த்து நம்மளே சீர்கட்டவர்களாயிட்டோம். தேவனுடைய பரிசுத்த தேவன் கிட்ட எப்படி அவருடைய அன்பை நான் பெற முடியும், அவருடைய ஐக்கியத்தை நான் பெற முடியும், அதுக்குத்தான் என் உண்மை ஏங்குது அப்படின்னு நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கும் போது, நான் நம்புகிறேன் அந்த தேவைய எப்படி நிறைவேற்றுறதுன்னு காட்டுகிற ஒரு புத்தகம் தான் லேவியராகும். பாருங்களேன், அதுதான் லேவியராகமோ மிக பழமையான விதங்கள்ல ரெண்டாவது புக்கு மாதிரி. இந்த 3வது புக் இல்லைங்களா, பைபிளே 3வது புக்கு. நான் போன வாரம் சொன்ன மாதிரி ஒரு பறவைக்கு, அந்த பறவை நம்ம பாஷை அதுக்கு புரியாது, அது பயப்படுது, ஆனா அது ரத்தம் எல்லாம் ஒழிக்கிட்டு சொல்லி சாகுற நிலைமையில இருக்குது. அதை போய் எப்படியாவது சரி செய்யணும், அதுக்கு மருந்து போட்டு அதனோட தத்தளிப்பை சரியாக்கணும்னு நம்ம என்னென்னவோ சொல்லி பார்க்கறோம். அதுக்கு புரியுமா, அந்த பாஷையில் நம்ம சொல்லி பாக்கிறோம், உனக்கு ரத்தம் எல்லாம் ஒழுகுது, வா வா உனக்கு இப்படி மருந்து போடுறேன், இப்படி நல்லா ஆயிடுவேன்னு சொல்லி சொல்லி வா வா வான்னு கூப்பிட பாக்கிறோம். என்கிட்ட வந்தா உனக்கு நல்லா பண்றேன், என்கிட்ட வா நீ தத்தளிக்காது, என்கிட்ட ஓடி ஓடி போற, என்கிட்ட வந்தா நான் சரி பண்றேன் வான்னு கூப்பிடுற மாதிரி தான் இந்த லேவியர் ஆமத்துல ஆண்டவர் பழைய காலத்துல அந்த பழமையான மொழிகள்ல அடையாளங்கள்ல சடங்குகள்ல வைத்து நமக்கு காட்டுகிறார் நமக்கு ஏற்பட்ட கேடு என்ன. அந்த கேடை சரி செய்யக்கூடியவர் அவர் மட்டும்தான் என்கிட்ட வா அப்படின்னு அழைக்கிறார். பாருங்க, அதுதாங்க இந்த புக்கு. உனக்கு நான் தான் சுகம் பண்ண முடியும், என்னிடத்தில் வா. இந்த புத்தகத்தின் மூலமாக பல விதமான தெய்வீகமாக கொடுக்கப்பட்ட ஒரு டைப், அவரே அமைத்த டைப் இல்லைங்களா, உயிர்தையும் அஞ்சையோடு இயங்குற அரவணைப்புக்கு அன்புக்கு என்கிட்ட தான் இருக்கு. இது ஒரு ஒரு அழகான டைப்பாலஜியில நிறைந்த புக், அடையாளங்கள்ல நிறைந்த புக். கடவுள் வந்து நபர்களை, நிகழ்வுகளை, சடங்குகளை பயன்படுத்தி புதிய ஏற்பாடுல இருக்கிற உண்மைகளை இந்த புத்தகத்தில் நமக்கு வெளிப்படுத்துறாரு. உதாரணத்துக்கு ஒரு குஷ்டரோகம் வந்து நமக்கு ஏற்பட்ட பாவ தீட்டை விளக்குது. ஒரு ஒரு பலி ஆச்சாரியன், அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பணியை விளக்குது. ஒரு தூபம்னு வந்துச்சுன்னா அது நமக்கு ஜபத்தை விளக்குது. அந்த மாதிரி பல விதமான டைப் புதிய ஏற்பாடுல நமக்கு இருக்கிற அந்த ஆவிக்குரிய உண்மைகளை ஒரு சடங்காச்சாரிய விதமா இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுவரைக்கும் புதிய ஏற்பாடுல பார்க்காத அற்புதங்களை, பிரம்மாண்டங்களை நம்மளால பார்க்க முடியும். இந்த பழைய காலத்துல ஒரு ஏபிசி விஜுவல் ஏட் சொல்லுவாங்க, ஒரு ஒரு விஜுவல் ஏட் மூலமாக ஒரு மாடல் மூலமா காட்டுறார். இந்த முழு புக்குக்கும் ஒரு 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 கண்ணோட்டம்னு பார்த்தோம்னா 27 அதிகாரங்கள் இருக்கு. 1-16 வரைக்கும் நமக்கு ஏற்பட்டிருக்கிற வியாதி என்ன, அதை எப்படி நாம் டீல் பண்ணி ஆண்டவர் இடத்துல ஒப்புரவு ஆக முடியும், அவர்கிட்ட இந்த சமாதானம், அவருடைய அனுகிரகம், அவருடைய அன்பு பெற்று அவருடைய பிரசன்னத்துல நம்ம எப்படி வாழ முடியும், நம்முடைய வியாதிய வச்சுக்கிட்டு. நமக்கெல்லாம் வியாதி இருக்கு, சீர்கட்ட வியாதி சாகிற வரைக்கும் அந்த வியாதி போகாது. அதுதான் நம்மளை தீட்டுப்படுத்துது, ஆண்டவர்கிட்ட வர முடியாம நம்மளை தடுக்குது. அந்த அது அத்தோடு நீ எப்படி ஆண்டவர்கிட்ட அனுகிரகத்தோடு வாழலாம், அது நமக்கு 1-16 வரைக்கும் காட்டுது. 17-24 வரைக்கும் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவு ஆகிறது மாத்திரம் இல்ல, அந்த ஐக்கியத்துல அந்த பூரணத்துல தொடர்ந்து அனுபவிச்சு நீ எப்படி வாழ முடியும். முதல்ல ஆண்டவர்கிட்ட எப்படி வர முடியும், அந்த ஆண்டவரோடு அவருடைய ஐக்கியத்தோடு எப்படி வாழ முடியும், எப்படி மெயின்டைன் பண்ணி, அதுதான் அருமையான கண்ணோட்டம். இதுல பலிகள் எல்லாம் ரிப்பீட் பண்றத நம்ம பார்க்கலாம். அந்த ரிப்பீட் ஒவ்வொரு அது ரிப்பீட்டேஷனும் ஒரு அழகு, அதுலயும் ஒரு சிறப்பு இருக்கு. ஒரு விதமா பலி கொடுக்கறது, அது திருப்பியும் ஏன் ரிப்பீட் பண்றாங்கன்னா ஒரு விதமா ஒரு பாவியினுடைய கண்ணோட்டத்திலிருந்து எப்படி எப்படி பலி செலுத்தணும்னு காட்டுறாரு. அடுத்து அதே பலிய வந்து ஒரு ஆசாரியுடைய கண்ணோட்டத்திலிருந்து எப்படி பாக்குறது இல்லைங்களா, நம்முடைய பார்வையில ஒரு பாவியாக அந்த பலியை நான் எப்படி பார்க்கணும், இயேசு கிறிஸ்து ஆசாரியனாக அந்த பலியை எப்படி பார்க்கிறாரு, கடவுள் பிதாவாக அந்த பலியை எப்படி ஏற்றுக்கொண்டு நமக்கு இந்த மீட்பின் வழியை செய்யறாரு, அந்த மாதிரி வித்தியாசமான கண்ணோட்டங்கள். அது நமக்கு ரெப்புடேஷனா தெரியலாம் அதனுடைய இதை பார்க்கும் போதுதான். ஆனா நான் ஒண்ணு ஒண்டி சொல்ல முடியும், நம்ம இதெல்லாம் படிச்சுக்கிட்டு வரும்போது தேவன் இடத்துல நமக்கு இருக்கிற உறவு நெருங்கி ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர்றதுக்கு இந்த புக்கு ரொம்ப உதவி செய்யுங்க. ஆகவே இன்னைக்கு நம்ம இத இந்த மர்மமான புத்தகத்தை, இந்த மேஜிக் புக்கை திறக்கலாம். முதல் வசனத்தை, முதல் வார்த்தையே நமக்கு என்ன போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அண்ட் அப்படின்னு ஆரம்பிக்குது. அண்ட் அதுவே அருமையா ரொம்ப பொருத்தமா எழுதியிருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது யாத்ராமத்தினுடைய தொடர்ச்சி, தொடர்ச்சி. பரலோகத்தையும் வானத்தையும் பூமியும் பண்ண தேவன் அவர் இறங்கி பூமிக்கு வந்திருக்கிறது மாத்திரம் இல்ல, சீனாய் மலையில இருந்துகிட்டு பேசல. இப்போ சாட்சாத் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு மத்தியிலேயே ஒரு கூடாரத்திலேயே இறங்கி வந்துட்டாரு, தன்னுடைய ஜனங்கள் மத்தியில் வாசம் செய்கிறார். அந்த கூடாரத்திலிருந்து அவரு பேசிக்கிட்டு இருக்கிறார் இவர்களுக்கு. பாருங்க யாத்ராமோ 40 அந்த கூடாரத்தில் அவர் இறங்கி வரும்போது அந்த ஷெக்கைனா மகிமை அங்க போய் நிக்க கூட முடியல, மோசஸ்னால உள்ள கூட போக முடியல. லேவியராகம என்ன செய்யுது, இந்த தே மக்களுக்கு மத்தியில நான் வாழ போறேன், பாவி மக்களுக்கு மத்தியில நான் வாழ போறேன், அந்த பாவிகள் தங்களுடைய தீட்டுகளோடு சீர்கேடோடு அதை எப்படி அவங்க டீல் பண்ணி என்னோடு உறவுல என்னுடைய அனுகிரகத்துல வாழ முடியும்னு காட்டுற. பாருங்க முதல் 5 அதிகாரங்களும் ஒரு பலிகள் ஆஃபரிங்ஸ் வரப்போகுது. அந்த ஆஃபரிங்ஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய தீட்டை நம்ம எப்படி டீல் பண்ணி தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறது இல்லைங்களா, அதுல முதல்ல வருகிறது தான் தகன பலி. தகன பலி ரொம்ப அது ரொம்ப ப்ரெஷஸ். அதை நம்ம படிச்சுக்கிட்டோம்னா தகன பலின்ற வார்த்தையை நான் எனக்கு ஏதாவது அதை படித்து முடித்தோம்னா அதை பற்றி பாட்டு ஏதாவது எழுதலாமான்னு எனக்கு வந்துச்சு. அவ்வளோ ப்ரெஷஸ் தகன பலியே. அது தகன பலிக்கும் நமக்கும் என்னங்க, நமக்குள்ள ஒரு எரிதே நெஞ்சு, கடவுளுடைய அன்பை இழந்து எரியதே தத்தல், ஒரு குழந்தை எரியற மாதிரி நம்முடைய மனசாட்சி எரியதே பாவ தீர்த்துல. அன்பு இல்லாம, சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம எரிஞ்சுகிட்டு இருக்கிற இருதயத்துக்கு மனசாட்சிக்கு ஒரே வழி அந்த தகன பலி தான். அந்த தகன பலி என்ற கான்செப்ட நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தேவனுடைய அருளோ நாம் இருதயம் ஏங்குற இயக்கத்தினுடைய நிறைவேறதோ நிறைவோ நம்ம அனுபவிக்க முடியும். பாருங்களேன், தேவனுடைய மாறாத அன்பு நம்ம இருதயம் ருசி பார்க்க முடியும். அந்த தகன பலியில தான் இருக்கு விஷயம். ஆகவே உங்க உங்க உதவி எனக்கு தேவை. ஒவ்வொரு வாரமும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நான் நேரம் அதுல என்ன இருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வரிய அவுட்லைனை கொடுத்து அதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆகவே உங்ககிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, ஒவ்வொரு வாரமும் வர்றதுக்கு முன்னாடி அந்த அதிகாரம் தான் ஒரு 10 நிமிஷம் சாட்டர்டேவோ சரி சண்டேவோ சரி வர்றதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் வாசிச்சுட்டு வாங்க. இவர் என்னத்தான் இதுல சொல்ல போறாரு, இன்னைக்கு படிக்கும் போதே இவர் என்னத்தான் படிக்க சொல்ல போறாருன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இதோட எதிர்பார்ப்போடு நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இல்லைன்னா என்ன சொல்றேன்னு கூட நேரங்களில் குழப்பமா இருக்கும். ஆகவே அப்படி படிச்சுட்டு வாங்க. இந்த சாப்டர் தகன பலியை பத்தி பேசுது. என்னங்க தகன பலி? பர்ன்ட் ஆஃபரிங். நமக்கெல்லாம் என்ன தெரியும் தகன பலி? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம வைஃப் ஒருவேளை ஸ்டவ் ஆஃப் பண்ணாம விட்டுட்டா நம்ம வீட்டுல ஏற்படுற தகன பலி, அதை எடுத்துட்டு போய் குப்பையில போடுறதுதான் நமக்கு தெரியும். லேவியராகமும் இந்த தகன பலி பத்தி பேசினாலும் இது வந்து முழு பைபிள்ல பார்த்தோம்னா இது லேவியராகமத்துல ஆரம்பிக்கல. என்ன கேட்டீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில இருந்தே இது ஆரம்பிச்சிருக்கணும். ஏதேன் தோட்டத்திலேயே ஆண்டவர் அந்த ஆட்டுத்தோலை போத்தி அனுப்பும் போது என்ன பலின்னு அங்க போடல. நமக்கு தெரியும் அது தகன பலி. ஏன்னா அதுக்கப்புறம் ஆபேல் வந்து பலியை கொடுத்தாரு, அங்கேயும் போடல என்ன பலி. நமக்கு முதல் முதல்ல பைபிள் தகன பலின்னு சொல்லுகிறது வந்து நோவா காலத்துல. உலகத்தை எல்லாம் அழிச்ச பிறகு நோவா போய் ஒரு பலியை கொடுக்கிறாரு, அதுதான் பர்ன்ட் ஆஃபரிங். அது ரொம்ப முதல்லயே நமக்கு சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் வந்து தன் பிள்ளைய எந்த பலி கொடுக்க கூட்டு போனாரு? தகன பலி தான் கொடுக்க கூட்டு போனார். இது வந்து இஸ்ரேலுடைய பழக்கமாக இருந்துச்சு. ஆனா இங்கதான் கொடுத்தாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது. லேவியர் ஆகமத்துல அதுக்கு ரூல்ஸ், அதை எப்படி செய்யணும்னு ஒரு ரெகுலேட் பண்ண, அவ்வளவுதான் பார்க்கணும். ஆனா இதுக்கு முன்னாடியே இது ஏற்பட்டது. ஓகே, ரெண்டு தலைப்புல இந்த அதிகாரத்தை புரிஞ்சுக்குவோம். முதலாவது இந்த தகன பலியை கொடுக்கிற முறை, இதனுடைய நோக்கம் இல்லைங்களா, இதனோட முறை என்ன? 5 காரியங்கள், 5 ரூல்ஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ரூல்ஸின் படி வந்தா தான் கிருபாதார பலி தேவனுடைய சமாதானம் ஒரு யூதனுக்கு கிடைக்கும். முதலாவது, இது ஒரு தனிப்பட்ட சுய விருப்பத்தோடு கொடுக்கிற ஒரு பலி. பாருங்களா, முதல் வசனமே என்ன சொல்லுது? படிங்க, தொடருங்க.
நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால்,
உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால், வரணும் இல்ல அவன் வந்தானா? இது மத்த இடங்கள்ல தேசமா கொடுக்கணும் ஆலயத்துல கொடுக்கணும்னு இருந்தாலும், லேவியராகமம் 1வது அதிகாரத்தை பார்க்கும் போது இது பிரைவேட், இது பர்சனல், தனிப்பட்ட ஒரு ஆள். அவன் பலி கொடுக்கணும்னு அவன் வந்தா, அவன் விருப்பப்பட்டு வந்தானா, சுய விருப்பத்தோடு வந்தானா? இது முழுசா அவன் அவனு தான் தனிப்பட்ட ஆளை பத்தி பேசு. ஒரு தேசமாக அவங்க கொடுக்கும்போது அடிக்கடி பலியை கொடுப்பாங்க. ஆனா இங்க வந்து ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போகும்போது தன்னுடைய தீட்டை உணர்ந்து, தன்னுடைய தன் சுத்திகரிப்பு வேணும், தேவ அனுகிரகம் வேணும், தேவ பிரசன்னம் இல்லாம நான் தவிக்கிறேன், எனக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் வேணும், அவருடைய கிருபை வேணும்னு நினைக்கும் போது அவன் வரலாம். அவன் வந்து இந்த பலிய அவன் கொடுக்கலாம். அதை முதல்ல பார்க்கிறோம், வாலண்டரி. ரெண்டாவது ரூல், இதுக்கு என்ன? இந்த தகன பலி வந்து ஒவ்வொரு மனுஷனுடைய பொருளாதார நிலைக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். பாருங்களா, இந்த முழு அதிகார அவுட்லைனே அதுதான். ஏன் இது திருப்பி திருப்பி வருதுன்னா, ஒவ்வொரு மனுஷனுடைய பொருளாதார நிலைமைக்கு ஏற்றபடி தான் இதை செய்யறாரு. பாருங்களா, 3-9 வரைக்கும் என்ன? 3வது வசனம், அவன் செலுத்துவது மாட்டு மந்தையில் இருந்து எடுக்கப்பட்டால். முதலாவது அவன் செலுத்துறது மாட்டு மந்தைன்னும் போது, அந்த காலத்துல ஒரு மந்தைன்னா நிறைய மாடுகள் இருக்கும், அந்த மாடுகள்ல ஒரு மந்தையில இருந்து எடுத்து கொடுக்கணும். அந்த மந்தை அந்த காலத்துல பெரிய பணக்காரன் கிட்ட தான் இருக்கும். ஓகே, அவன் பணக்காரன், அதனால அந்த ஆட்டு மந்தைன்னும் போது 1-2 இல்ல நிறைய இருக்கும், அதுல இருந்து ஒன்னு எடுத்து செலுத்தணும். ஓகே என்கிட்ட ஆட்டு மந்த இல்ல, நான் பணக்காரன் இல்ல, அப்பனா தகன பலி செலுத்த முடியாதா? இல்ல. அப்பதான் அது தொடர்ந்து 9 வசனம் வரைக்கும் 10 வசனம் வரைக்கும் அந்த மாட்டை எடுத்து எப்படி பலி கொடுக்கணும்னு வருது. ஒரு பணக்கார அவனுக்கு மந்த இருக்கு, அந்த ஆட்டை எடுத்து பலி கொடுக்கலாம், மாட்டை சாரி ஆட்டுல மாட்டை எடுத்து பலி கொடுக்கலாம். 10வது வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா 10-13 வரைக்கும் இல்லங்க எனக்கு மாடெல்லாம் இல்ல, இருக்கிறதோ 1-2 இருக்கு, நான் அதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அவ்வளவு வசதி இல்லன்னா அவன் அவனுடைய ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து கொடுக்கலாம். பாருங்களா 10-13 வரைக்கும் ஒரு ஆட்டை எப்படி பலி கொடுக்கறது, 10 வசனங்கள் மாட்டை எப்படி பலி கொடுக்கறது, இப்ப ஒரு ஆட்டு ஒரு செம்மறியாடோ வெள்ளாடோ எடுத்து எப்படி பலி கொடுக்கறது? இல்லங்க நான் படு தரித்திரம், எனக்கு ஒண்ணுமே காசு இல்ல அப்படின்னா நானும் கொடுக்காம விட்டுறலாமா? ஆண்டவருடைய அனுகிரகம் எனக்கு இல்லையா? இல்ல உனக்கும் இருக்கிறது. நீ என்ன பண்ணலாம், ஒரு புறா பறவைகள் இல்லைங்களா, அதுல அது ஒண்ணுதான், இவங்களுக்கு ஒண்ணுதான், காட்டு பறவைகளோ இல்ல புறாக்களோ பிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்து நீ கொடுக்கலாம். அதுதான் ஒரு மனுஷனுடைய பொருளாதார நிலைமைக்கு ஏற்றபடி இந்த பலிய கொடுக்கலாம். 3வது ரூல் என்ன, ஒவ்வொரு மனுஷனுடைய பொருளாதார நிலைமைக்கு ஏற்றபடி இது கொடுத்தாலும் இது ரொம்ப ஒரு ஒரு வலியோ ஒரு ரொம்ப செலவு வைக்கிற ஒரு பலி, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பாருங்களேன். ஒவ்வொரு ஏன்னா இந்த பலி வெரி எக்ஸ்பென்சிவ், 4 விதங்கள்ல இது எக்ஸ்பென்சிவ் பார்க்கலாம். இது ரொம்ப பொருள், ரொம்ப மதிப்புடைய ஒரு பொருள். ஒரு மனுஷன் போய் எங்கேயோ காட்டுல போய் ஒரு காட்டு ஒரு கடாவியோ இல்ல பிடிச்சிட்டு வந்து கொடுக்க முடியாது. ஒரு டியர் இல்லையா, மானு பிடிச்சிட்டு வர முடியாது. அதுல என்ன போட்டிருக்கு, அவனுடைய மந்தையிலிருந்து எடுக்கணும். நமக்கு நம்ம காலத்துல உணரவே முடியாது அது. ஏன்னா அந்த காலத்துல ஒரு மனுஷருங்க தங்களுடைய சொத்தை கணக்கு போடணும்னா எதை போடுவாங்க, எத்தனை ஆடுகள் இருக்கு எத்தனை மாடுகள் இருக்குன்னு தான் இல்லைங்களா. நிலம் கிலம் எல்லாம் கூட பெருசு இல்ல, மாடு ஆடுகள். யோபு பாருங்க எத்தனை ஆடுகள் இருந்துச்சு எத்தனை இது, அதுதான் அவங்களுடைய சொத்தினுடைய கணக்கு. அந்த காலத்துல கோல்டு மாதிரி எத்தனை ஆடுகள் இருக்கு. இந்த 3-10 பாத்தீங்கன்னா இந்த மனுஷன் கிட்ட 3வது வசனத்துல அவன் மாட்டு மந்தையிலிருந்து 10வது வசனத்துல அவனுடைய ஆட்டு மந்தையில் அப்படின்னா என்ன, உன் சொத்துல இருந்து ஒன்னு எடுத்துட்டு வந்து கொடு. ரொம்ப காஸ்ட்லி இல்லைங்களா, ரொம்ப கஷ்டம் அது செய்யறதுக்கு, ரொம்ப வேதனை வேற. நம்ம வந்து நம்ம வளர்த்த கோழி சாப்பிடறதுக்கே நம்ம கஷ்டமா இருக்கும். நீங்க அப்படி பாத்துருக்கீங்களா, நாங்க எங்க வீட்டுல வளர்த்து சாப்பிடலான்னு எடுத்துட்டு வந்தோம், அதை முட்டையெல்லாம் வச்சு வளர்த்து மனசே வரல. நம்ம வளர்த்த கோழி எப்படி சாப்பிடுறது? அதே மாதிரி அந்த காலத்து நம்ம நினைக்கிற, இப்ப பாரு அவங்க நிறைய ஆடு வச்சிருப்பாங்க வெட்டி வெட்டி சாப்பிட்டு, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க ஆட்டை வந்து சொத்தாக வைப்பாங்க, அதை விற்பாங்க, ஆனா தங்களும் சொத்து மாதிரி வச்சுக்குவாங்க. அதை வெட்டுறதுக்கு ரொம்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், பணக்காரங்க கூட அது ரொம்ப தயங்குவாங்க தங்களுடைய மந்தையில இருந்து எடுக்கணும்னு. ஞாபகம் இருக்கலாம் நாத்தன் வந்து தாவீது கிட்ட ஒரு கதை சொல்லும் போது, ஒரு பணக்காரன் அவருக்கு எத்தனையோ மந்தை இருந்துச்சு, அதுல இருந்து எடுக்கிறத விட்டு பக்கத்துல வீட்டுல ஆளக்கூடிய, ஏன் அவன் வளர்க்கல அதை ஈஸியா எடுத்து வெட்டிடலாம் சாப்பிட்டுலாம்னு பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்தான். அவன் எடுக்க அவனுக்கு மனசு வரல. எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கும், அது ரொம்ப ஈஸியில எடுக்கிறது, ரொம்ப வலி கொடுக்கறது, ரொம்ப விலை உயர்ந்து. ஏன்னா அவங்களுடைய ஒரு ரொம்ப அவங்களுடைய நட்பும் ஒரு சொத்து மாதிரி வச்சுக்குவாங்க, அதை எடுக்கணும். அவர் சொல்றாரு மந்தையிலேருந்து எடுத்து கொடு, அது வலி உனக்கு எடுக்கணும். அது மாத்திரம் இல்ல, அது வந்து ஒரு கடா காளையாக இருக்கணும், ஒரு மேல் மேல் அனிமல் மாடு காளையாக இருக்கணும். அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். உன் மந்தையில ஏதோ நாளைக்கு சாக போற மாதிரி இருக்கிறத எடுத்துட்டு வந்து கொடுத்துட கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். 3வது அவன் பழுதற்றதாக, ரொம்ப சாய்ஸ் பெஸ்டா இருக்கணும், அதுல இருக்கிறதுலயே பெஸ்ட். இதுல ஒரு மார்க் இருக்குது அதுல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னா அதைத்தான் கொடுக்கணும். அதுல பார்த்து எல்லாத்துலயும் பார்த்து பெஸ்ட் அது, அதை எடுத்துட்டு வா. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் சாதாரணமா நீங்க கொடுப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. இவன் புறா கொடுக்கும் போதும் அங்க யங் பிஜன் போட்டிருக்கு, ரொம்ப விசேஷமான யங் பிஜன். ஆகவே இது வந்து கொடுக்கும் போது ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப விசேஷமானது தங்களுடைய இதுல இருந்து கொடுக்கணும். அது மாத்திரம் இல்ல, இந்த பலிகள் கொடுக்கும் போது மற்ற பலிகள்லாம் கொடுக்கும் போது அதுல வந்து அந்த பலி கொடுக்கறவன் சரி அந்த ஆசாரியருக்கும் ஏதாவது அதுல இருந்து கிடைக்கும் இல்லைங்களா. சில நேரங்களில் ஒரு பலி கொடுக்கும் போது அதுல ஒரு பாகம் இவருக்கு கிடைக்கும், அவங்க சொல்லிக்குவாங்களாம். அந்த பலி கொடுக்கும் போது சில நேரத்துல வாயெல்லாம் ஊறுமா, நமக்கு அந்த காலத்துல வந்து கும்பிடலாம், கும்பிடும் போது வைக்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி ஊர்ற மாதிரி விக்கிர ஆராதனை பண்ணி இவங்களுக்கு அப்படி ஆகுமா? ஆனா இந்த பலியில அந்த ஆசாரியனுக்கும் ஒன்னும் கிடைக்காது, இவருக்கும் ஒன்னும் கிடைக்காது. அந்த முழு மிருகத்தையும் வச்சு ஃபுல்லா எரிச்சிருவாங்க, ஒண்ணுமே கிடைக்காது. ரொம்ப ஈஸியா, ரொம்ப ஒரு ஆசாரியனுக்கும் இல்ல ஒன்னும் இல்ல, எல்லாமே நெருப்புல வெந்து போகும். ஓகே, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப வலி கொடுக்கிற ஒரு பலி. நாலாவதாக இது வந்து ஒரு முழு ஈடுபாடோடு செய்யணும். கவனிச்சு பாருங்க, இந்த முழு பகுதியும் அந்த ஈடுபாடு காட்டுது. முதலாவது தனிப்பட்ட ஈடுபாடு. யோசிச்சு பாருங்க, இந்த மனுஷன், இந்த நீங்க ஒரு யூதனா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை கற்பனை பண்ணணும். கற்பனை பண்ணி யூத டிரெஸ் போட்டுக்கிட்டு சாண்டில் போட்டுக்கிட்டு நீங்க ஒரு மாடை இழுத்துட்டு வரீங்க. நீங்க எந்த ஊர்னா இருங்க, எடுத்துட்டு வரணும் உங்க மந்தையில இருந்து. அது எடுத்துட்டு வந்து சேர்றதுக்கே பெரிய கஷ்டம். வந்துட்டீங்க, வந்த பிறகு என்ன ஆகுது? அந்த மிருகத்தை அந்த கூடாரத்துக்கிட்ட கொண்டு வந்து வெளியில, இந்த நாலாவது வசனம் என்ன சொல்லுது? அந்த மிருகத்தின் தலை மேல தன் கைய வைக்கணும். ரொம்ப புவர் டிரான்ஸ்லேஷன். அது வந்து இந்த மனுஷன் தன்னுடைய மிருகம் ஆடு கீடு இருந்துச்சுன்னா அந்த முழு தன்னுடைய உடம்பினுடைய பலத்தையும் அது மேல போடணும். அப்படியே சில நேரங்கள அமுத்துவாங்க, அது அமுத்தி தங்களுடைய முழு வெயிட்டும் அது தாங்குற மாதிரி அது தலையை புடிச்சுக்குவாங்க. அது மேல கைய வை, அது மேல கைய வச்சு ஒருவேளை அந்த ஆசாரியனுக்கு காரணம் சொல்லணுமா இருக்கும், ஏன் இந்த பலிய கொடுக்கறேன் அப்படின்னு. அதை செஞ்சு முடிச்சுட்டு அஞ்சாவது வசனத்துல நமக்கு என்ன சொல்லப்படுகிறதுனா, பதினோராவது வசனத்துல அஞ்சலியும் பதினொன்றையும், ஆடு இருந்தாலும் சரி மாடு இருந்தாலும் சரி, யார் அந்த பலிய கொண்டு வராரோ அவரே அந்த கட்டியை எடுத்துக்கிட்டு அந்த மாட்டு ஆட்டினுடைய கழுத்தை வெட்டணும், வெட்டணும், கட்டியில இருந்து வெட்டி. அது அவரு வெட்டும் போது அங்க இருக்கிற ஆசாரியர் என்ன பண்ணுவாரு, அது ரத்தமா சொட்டும் போது அது ரத்தத்தை அவர் பிடிப்பார். புடிச்சி அது ரத்தம் எல்லாம் அவர் புடிச்சிட்ட உடனே இவர் அந்த மாட்டையும் துண்டு துண்டா வெட்டிடுவார். யோசிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அதனோட குடல் எல்லாத்தையும், காலு தொடை எல்லாத்தையும் கழுவணும். ஏன்னா அதுல ஏதாவது அழுக்கு இருக்க போதுன்னு அதை முழுசா சுத்திகரிச்சு திருப்பி அந்த ஆசாரியனுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் வாஷ் பண்ணி கொடுக்கணும். சில பேர் இல்ல, எங்கேயாவது தூரம் நின்றுகிட்டு பண்ற பலியா இது? அந்த மனுஷன் அவன் இழுத்துட்டு வரணும், அவன் தான் வெட்டணும், அவன் தான் துண்டு துண்டா பண்ணி கொடுக்கணும். எவ்வளவு ஈடுபாடு அதுல காட்டுது, அது மேல தலை வச்சு அது வெட்டி அவன் முழுசா ஈடுபாடு அதுல இருக்கணும். அது அது ஆண்டவர் செய்ய வைக்கிறார். எனக்கு நான் படிச்சிருந்தேன், காந்தி வந்து பைபிள படிக்கலாம்னு ஆரம்பிச்சாராம், ரொம்ப சந்தோஷமா ஆதியாகமம் படிச்சாராம், ரொம்ப சந்தோஷமா யாத்திரா இது படிச்சுட்டு லேவியராகமும் படிக்கலாம்னு வரும்போது இந்த மாட்டை வெட்டுறாங்க இப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு பார்த்தவொடனே அவனால பொறுக்க முடியலையா? ஏன்னா மாடெல்லாம் ஆராதிக்கிற நாடு இல்லையா நம்ம, அதனால பைபிள மூடினவர் தான். அதுக்கப்புறம் பழையாட்பாடு அவர் படிக்கலையா? ஓகே, அஞ்சாவதாக ரூல்ஸ பார்த்துட்டு வரோம், இந்த பலியை கொடுக்கிறது. அஞ்சாவதாக தனிப்பட்ட ஈடுபாடு மாத்திரம் இல்லாம ஆசாரிய உதவியை நம்ம இங்க பார்க்கிறோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆராதனை செய்ய வருகிறவன் அவன் வெறும் அந்த மிருகத்தை கொன்னாம முடிஞ்சா மாத்திரம் பத்தாது, அதுக்கு பலி கொடுத்த மாத்திரம் பத்தாது. தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய கிருபாதார பலி அவனுக்கு கிட ஏற்படணும்னா அந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு பலிபீடத்துக்கிட்ட போய் அதை தெளிச்சு அந்த மிருகத்தினுடைய உடலை எடுத்துட்டு போய் அதை கொளுத்தி தேவனுக்கு சுகந்த வாசனையா கொடுக்கிறவரு ஒருத்தர் வேணும், அதை கொடுக்கிறவர் வேணும். அவனுடைய சார்பாக அவனுக்கு பலி கொடுக்கிறவர் ஒருத்தர் வேணும். அந்த ஆசாரியனுடைய வேலையை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆண்டவர் அந்த இவனுக்கு சொல்லி முடிச்சு அந்த ஆசாரியன் உதவி செய்யற, அவர் தான் அவன் வெட்டி போட்டு அந்த பீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ரத்தத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பலிபீடத்துக்கு போய் அதையெல்லாம் வச்சு அவர் அந்த பலியை கொடுக்கிறார். தீட்டுப்பட்ட பாவி ஒருபோதும் உடன் சாப்பர் நாட்களுக்குள்ள கூடாரத்துக்குள்ள வந்துடவே முடியாது. அவன் வரக்கூடிய அவனுக்கு சார்பாக வருவதற்கு ஆண்டவர் அனுமதித்தது அவர் நியமித்த ஆசாரியன் மட்டும்தான். அவர் தான் வர முடியும், இவன் வரவே கூடாது. அது ஆரோனுடைய பிள்ளைகளாக அன்னைக்கு நியமிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஏழாவது வசனத்துல பார்க்கிறோம், அவங்கதான் உள்ள போய் அந்த மிருகத்தினுடைய உடல்லாம் வச்சு அதை கொளுத்தி அதை செய்கிறார்கள். ஓகே, இந்த அஞ்சு மெத்தட் என்னங்க, எப்படிங்க பலி கொடுக்கறது? நீங்க இந்த அஞ்சு ரூல்ஸ் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். முதலாவது அது குவாலண்டரியா இருக்கணும், அது பர்சனலாக செய்யப்படணும். ஒரு மனுஷனுடைய பொருளாதார நிலைமைக்கு படி உன்னால ஆடு முடியுமா ஆடு எடுத்துட்டு வா, மாடு முடியுமா இல்ல ஒண்ணுமே முடியாதுங்கன்னா ஒரு காட்டு புறாவது எடுத்துட்டு வா, யாருமே இதை கொடுக்க முடியலன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த பலியை ஏற்படுத்தி இருக்கிறார். மூன்றாவதாக இது ரொம்ப விலை கொடுத்து வலியோடு செய்கிறது, உன்னுடைய மந்தையிலிருந்து தான் நீ கொண்டு வர. நாலாவதாக இதுல தனிப்பட்ட ஈடுபாடு ரொம்ப பார்க்கிறோம். அஞ்சாவதாக இதுல ஆசாரியனுடைய உதவிய பார்க்கிறோம். நெக்ஸ்ட் டைம் நீங்க லேவியர் ஆகும் ஒன்னாவது அதிகாரம் படிச்சா இந்த அஞ்சு தலைப்புல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அதிகாரம் ரொம்ப கிளியரா இருக்கும். இதுதான் நடக்குதாங்க, ஓகே, இதுதான் நடக்குது. முழு சாப்டர் வில் பி கிளியர். ஓகே, இது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இந்த சாப்டர் எவ்வளவு பிரஷ்னஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் புரியுது, இப்போ இதெல்லாம் முக்கியம்னு புரியுது, ரொம்ப சீரியஸ். தகன பலியில யாராவது விளையாடினாங்கன்னா, இந்த ரூல்ஸ்ல யாராவது விளையாடினாங்கன்னா, நாகா பபியு காண்டவர் என்ன பண்ணாரு தெரியும் இல்லைங்களா, போட்டாரு அங்கிய, ஆலயத்திலயும் செத்து போனாங்க. இந்த ரூல்ஸ் மீறவே முடியாது, வெரி இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். ஓகே, அதை பார்த்துட்டோம், இது முறைய பார்த்துட்டோம். இதனுடைய நோக்கம் என்ன, எதற்காக ஒரு மனுஷன் வந்து தகன பலிய கொடுக்கணும் பாருங்க. பல பலிகள் காமனா இது கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாத்ராம் 29 காலையிலயும் கொடுப்பாங்க, நைட்லயும் கொடுப்பாங்க, ஓய்வு நாள்ல ஒன்னு கொடுப்பாங்க, மாதம் ஆரம்பிக்கும் போது ஒன்னு கொடுப்பாங்க, பஸ்கா பண்டிகை ஆரம்பிக்கும் போது தகன பலி இருக்கும், பண்டிகைகள்ல தகன பலி இருக்கும். தனிப்பட்ட விதத்துல ஒரு மனுஷன் தீட்டுப்பட்ட குஷ்டரோகியா இருந்தா, ஒரு பெண்ணு ஒரு அபார்ஷன் ஆச்சுன்னு, அந்த மாதிரி பல காரணங்களுக்கு இதெல்லாம் ஏற்படுத்தி இருந்தாலும் அதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய நோக்கம் பாருங்களேன். நாலாவது வசனத்துல நமக்கு சொல்லப்படுது, தகன பலி கொடுக்கறதுனால என்ன ஆகுது படிங்க. நாலு, சாரி, தமிழ்ல நாலா மூணா, அவன் செலுத்து மூணு நினைக்கிறான்,
அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலாவது எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பலதற்ற ஒரு காவியை செலுத்துவானாக, கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசிரியப்பு கூடாத வாசனை கொண்டு வந்து.
சரி, ஏன் இவன் பகன பலியை செலுத்தணும், ஏன் இதை எடுத்துட்டு வரானா, கர்த்தருடைய சந்ததியில் தான் அந்த தீட்டுப்பட்ட பாவி, அந்த மனுஷன் என்கிட்ட வர முடியாத ஒரு பாவி வந்து இந்த பலியின் மூலமாக அங்கீகரிக்கப்படுவான். He will be accepted. வாவ், முதல்ல தான் காரணம், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தன்ற தேவன், நான் என்னிடத்தில் நீ வரணும்னா, என்னிடத்தில் நான் உன்னை ஏற்றுக்கொள்ளப்படணும்னா, நீ வரக்கூடிய முதல் வழி தகன பலியின் மூலமாக. எல்லா தேசங்கள் அறியாத ரகசியத்தை இஸ்ரவேல் மக்களே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஜீவனுள்ள தேவன் கிட்ட நீங்க வரணும்னா இந்த தகன பலி என்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும், தான் அங்கீகரிக்கப்படும்படிக்கு. இஸ்ரவேலுக்கு மட்டும் சொல்லி கொடுக்கிற தீட்டுப்பட்ட பாவியே, நான் இல்லாம உள்ள ஏங்குதே, நான் என்னிடத்துல உனக்கு அங்கீகரிப்பு வேணும்னா இதன் மூலமாக நீ வரலாம், இந்த தகன பலியின் மூலமாக வரலாம். பாருங்க, தெய்வீகமாக ஆண்டவரே அமைச்சு காமிச்சு கொடுத்தது, இதன் மூலமா தான் நீ வர முடியும். காந்திக்கு தெரியல, நம்ம வேற எப்படியோ செய்யலாம், ஆண்டவர் கிட்ட போலான்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு, ஆனா ஆண்டவரே காமிச்ச வழி, இதன் மூலமா தான் என்கிட்ட வர முடியும் அப்படின்னு காமிச்சிருக்கிறார். அந்த மிருகம் அங்க பலி கொடுக்கறது வந்து அந்த மனுஷன் செஞ்ச, இத முக்கியமா புரிஞ்சுக்கல, இதுதான் ரொம்ப வித்தியாசம், நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. அந்த மனுஷன் செஞ்ச ஏதோ ஒரு ரெண்டு பாவங்களுக்காக கொடுக்கப்படுற பலி அல்ல, அந்த முழு மனுஷனுடைய சீர்கேடை நிவர்த்தி செய்யும்படிக்கு கொடுக்கப்படுற பலி. ஒரு மனுஷன் வந்து அந்த மிருகத்தின் மேல தன் கையை வைத்து தன்னுடைய முழு பலத்தை அது மேல போடும் போது தன்னை அடையாளம் காட்டி கொள்ளும்படிக்கு அந்த மிருகத்தோடு போடுறான். அந்த மிருகத்தை கொல்லப்பட்டு எரிக்கப்படும் போது அந்த மனுஷன் செஞ்ச ஏதோ ஒன்னு ரெண்டு பாவங்களுக்காக அது எரிக்கப்படுவதில்லை, இந்த மனுஷனுடைய முழுமையான பாவ நிலைக்காக அது எரிக்கப்படுகிறது. அந்த பலி வந்து தேவன் ஏன் அதை கேட்கிறாரு, அந்த பலி நமக்கு முதலாவது ஞாபகப்படுத்துது நம்ம முற்றிலுமாக சீர்கெட்டவர்கள், நம்மளுடைய டிப்ராவிட்டியை ஞாபகப்படுத்துது, ஆண்டவர் கிட்ட போக முடியாத நிலையில் உள்ள பாவகரமான மக்கள் தான். அந்த தீட்டு வந்து நம்ம கொல்லப்பட வேண்டியது மாத்திரம் இல்ல, நம்முடைய தீட்டுப்பட்டவர்களாக சில இதெல்லாம் தீட்டுப்பட்டுச்சுன்னா சுட்டு எரிப்பாங்க, அந்த மாதிரி நம்ம தீட்டுப்பட்டிருக்கோம், அந்த மாதிரி நம்ம முழுமையா தலையிலிருந்து கால் வரைக்கும் சீர்கெட்டவர்களாக எதுலையுமே சுத்தம் இல்லாதவர்கள் ஆனதுனால் நாமளும் எரிக்கப்பட வேண்டியவர்கள், நம் ஆண்டவர்கிட்ட வர முடியாதவர்கள். நம்முடைய சீர்கேடு நம்மளை அசுத்த பாவிகளா மாத்தி இருக்கிறதுனால ஆண்டவர்கிட்ட வர்றது எப்படி? அவர்கிட்ட வந்தோம்னா அவர் அநேக நேரத்தில் அவருடைய கோபம் நம்ம மேல எரிஞ்சி பாயுமே. யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் பாவிகளாக தேவனுடைய கோபத்துக்கு எப்பப்பார் எக்ஸ்போஸ்டா இருக்கிறோம். நம்முடைய சீர்கேடே போதும் அவரை கோபப்படுத்துறது. எத்தனை டைம் இஸ்ரவேல் ஜனங்க அவங்க திடீர்னு அவங்க சீர்கேடு வெளிப்பட்டவங்க அவங்க அழிக்கணும்னு பார்த்தாரு இல்லீங்களா? அந்த கூடாரங்களை போய் ஆயிரக்கணக்கான மக்களை அழிச்சு போட்டாரு. ஏன் அவங்களுடைய சீர்கேடு, அவருடைய பியர் ஸ்டாண்டர்ட் திடீர்னு தண்டனை வந்துருக்கு. இஸ்ரவேலுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம சீர்கெட்ட மக்கள் தேவனுடைய பிரசன்னத்துல வாழ்றது ரொம்ப ரிஸ்க், ரொம்ப உயிருக்கு எப்பவும் உத்தரவாதம் இல்லை இல்லீங்களா? பாருங்களா, ஆகவே வெறும் ஒரு சில பாவங்கள் மாத்திரம் நம்மள ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்கலங்க, ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்கலங்க, நம்முடைய முழு சீர்கேடான சீட்டுப்பட்ட நிலையே ஆண்டவர்கிட்ட நம்ம போக முடியாத நிலையில் நாம் இருக்கிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தகன பலி வந்து ஏதோ ஒன்று ரெண்டு பிரத்யேகமான பாவங்களுக்காக கொடுக்கப்படுவது அல்ல, அந்த முழு பாவியனுடைய பரிகாரத்துக்காக, அந்த முழு பாவியும் தேவனால் அனுகிரகம் பெறுவதற்காக கொடுக்கப்படுகிற பலி. பர்ன்ட் ஆஃபரிங், இப்படிப்பட்ட பாவி, சீர்த்தப்பட்ட பாவி, இந்த சாத்து பரலோகத்துக்கு போற வரைக்கும் அவனை சீர்படுத்தவே முடியாத பாவி எப்படிங்க ஆண்டவர்கிட்ட அனுகிரகம் பெற்று அவர் அன்பையும் பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும்? அதுக்கு ஒரே வழி தகன பலி. பாருங்களேன், தெய்வீகமா ஆண்டவர் கண்டுபிடிச்ச ஒரே சல்யூஷன் தகன பலி தான். சீர்கெட்ட பாவியே, உன்னுடைய சீர்கெட்ட சீட்டுப்பட்ட நிலையில இருந்த என்னுடைய அனுகிரகத்தை சமாதானத்தை என்கிட்ட அனுபவிக்கலாம், இந்த தகன பலியின் மூலமாக வந்தான். அதனாலதான் அதுக்கு பேர் கூட ஒரு ஒரு தகன பலியும் போது அதுல எதுவுமே மிஞ்சாஸ்ட் எல்லாமே எரிஞ்சு சாம்பலா போறது. இதுதான் இதுக்கு அர்த்தம்னு நம்ம எங்க சொல்றோம், இதுவரை பாவத்துக்காக இல்ல மனுஷனுடைய சீர்கேடுக்காகத்தான் எங்க சொல்றோம்னா, முதல் முதல் பைபிள்ல தகன பலி என்ற வார்த்தை பயன்படுத்தினது வந்து நோவா காலத்துல ஆதி ஆமத்துல. அந்த அந்த வசனத்தை பாருங்க, நோவா ஆதி ஆம ஆறாவது வசனம், ஆறாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம். இன்னும் பிரளயம் வரல, வரும்போது ஆண்டவர் என்ன பாக்குறாரு, இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களுடைய எல்லா துன்மார்க்கத்தையும் பார்த்து எதுல அவருக்கு ரொம்ப கோபம் வருது, மனிதனுடைய படிங்க அஞ்சு அஞ்சு வசனம், அவன் நினைக்கிறது கற்பனை பண்றது எல்லாமே சீட்டுப்பட்டவன் தான், என் கூட இருக்கிறதுக்கே முடியாதவன், சீர்படுத்தவே முடியாத சீர்கெட்ட பாவி. அவனுடைய இதயத்தினுடைய டிப்ராவிட்டி, அவனுடைய சீர்கேடை பத்தி விவரிக்கிற வசனம் அது. அவனுடைய இதயத்தின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று அறிந்து மனிதனை ஏன் தான் படைச்சோமோ இந்த ஜென்மத்தை அவர் மனஸ்தாபப்பட்டார். மனஸ்தாபப்பட்டு எல்லா மனிதர்களையும் அழித்தாரு நம்ம பார்க்கிறோம், எட்டு பேரை விட்டு. மனுஷன் அருவறுப்பா இருக்கு அவனுடைய, அவனை பார்க்கும் போது அவருடைய முகத்துல அவர் மூக்குல ஒம்ப முடியாத ஸ்மெல்லா இருக்கு மனுஷனுடைய ஸ்மெல்ல. ஆனா எல்லாரையும் அழிச்ச பிறகு என்ன ஆச்சு, எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்துல நோவா வந்து என்ன பண்றார், முதல் முதல்ல தகன பலிய கொடுக்கிறார். அங்கதான் அந்த வார்த்தை வருது தகன பலி. அதை கொடுத்த உடனே என்ன ஆகுது, இருபத்தி ஓராவது வசனம் சொல்லுது, தேவன் அதை சுகந்த வாசனையா பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அதே லேவியர் ஆகமத்துல வர்றதுதான் இங்கேயும் வருது. அவருக்கு ரொம்ப பிரியம் ஆயிட்டு ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அந்த உடன்படிக்கையில என்ன சொல்றாரு, உடன்படிக்கையில நான் இனிமேல் தண்ணியினால மனிதர்களை அழிக்க மாட்டேன். ஏன் அழிக்க மாட்டேன், எப்படிங்க ஆண்டவரை பொறுத்துக்க போறீங்க இந்த இந்த நாசத்தை, இந்த மனுஷர்களை? இருபத்தி ஓராவது வசனம், மனிதனுடைய திருப்பியும் மனிதனுடைய சிந்தனை எல்லாம் நித்தம் பொல்லாதது. இருபத்தி ஒன்னு படிங்க, எட்டு இருபத்தி ஒன்னு, சாரி எட்டு இருபத்தி
ஒன்னு, அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனித நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததான் இருக்கிறது.
சின்ன பிள்ளையில இருந்தே ஆரம்பிச்சு தீட்டுப்பட்டவன் சீர்கெட்டவன் தான், இவன் மனுஷனுடைய சீர்கேடுதான். ஆனா நான் அப்படி பொறுத்துக்கிட்டு அழிக்காம நான் இருப்பேன், போட்டு நசுக்கிடலான்னு வருது, அந்த பிரளயம் மாதிரி அழிச்சிடலான்னு வருது எனக்கு, ஆனா நான் அழிக்காம இருப்பேன். ஏன்? அந்த தகன பலிதான், அந்த தகன பலிதான். அந்த அந்த பாடத்தை இந்த இஸ்ரவேல் மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆண்டவருடைய கோபத்தை சலிக்கணும், சீர்கெட்ட பாவிகள் ஆகிய நாம், தீட்டுப்பட்டவர்கள் ஆகிய நாம் ஆண்டவருடைய அனுகிரகம் பெறணும்னா அதுக்கு ஒரே வழி என்ன, நோவா காலத்துல இருந்து படிச்சுக்கிட்டாங்க, அதுக்கு தகன பலிதான். அதுதான் அவரை பிரியப்படுத்த வச்சு இந்த பூமியை தொடர வைத்தது அதுதான் அப்படின்னு அவங்க படிச்சுக்கிட்டாங்க. பாருங்க, தேவனுடைய கோபத்தை திருப்புகிற ஒரே சாதனம் தகன பலி தான். அதான் பார்க்கிறாங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறணுமா, அவருடைய அன்பை நம்ம அனுபவிக்கணுமா, அவருடைய பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்கணுமா. இந்த ஆண்டவர் இன்னுமே இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன்னு சொன்னது மனுஷன் இன்னுமே யோ நோவா எல்லாம் ரொம்ப யோகியமா இருக்க போறாருன்றதுனால தான் பார்க்க போறோமே. அவரு அடுத்ததேகவே அவர் தப்பு செய்யறாரு, அவங்க பிள்ளைங்க மோசமா போறாங்க, இன்னுமே அவங்களால இல்ல, அவங்க சின்ன பிறந்ததுல இல்ல அப்படித்தான். ஆனா நான் அழிக்காம இருக்கிறதுக்கு இந்த தகன பலி என் கோபத்தை திருப்பி விட்டது. பாருங்களா, அதுல இருந்து இஸ்ரவேல் மக்கள் புரிஞ்சுகிட்டாங்க. அதுதான் என்னங்க நடக்குது இந்த லேவியர் ஆகமத்துல, இந்த தகன பலி கொடுக்கும் போது இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலி. பாருங்களா, சுகந்த வாசனை, அந்த ஆடோ அந்த மாடோ அந்த புறாவோ ஆண்டவருக்கு கொடுக்கும் போது அது சுகந்த வாசனை. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு பாவியான மனுஷன் அவன் கடவுளோடு பரிசுத்த தேவனோடு அந்யோன்யமாக அவருடைய அன்பையோ அரவணைப்பையோ அவருடைய பாசத்தையோ அனுபவிச்சு எப்படி வாழ முடியும்? ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரே வழி தகன பலி தான். உன் சீர்கேடு சரிப்படுத்த முடியாது, நீ செத்து பரலோகத்துக்கு போனா தான் சரிப்படுத்த முடியும். இந்த உலகத்துல நீ சீர்படுற ஆளு கிடையாது, ஆனா என்னுடைய அன்பையோ அனுகிரகத்தையோ நான் உனக்கு கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், இந்த தகன பலியின் மூலமாக வா. பாருங்க, ஏன் அந்த தகன பலி ஆண்டவருடைய கோபத்தை திருப்புது, ஆண்டவருடைய நீதிக்கு திருப்தியை கொடுக்கிறது. பாருங்க, இந்த கூடாரத்துல என்ன நடக்குது, எல்லா எல்லையற்ற பரிசுத்தம் உள்ள தேவன் பாவி மனிதர்களுக்கு மத்தியில் வாழும் போது, மிகுந்த அந்யோன்யத்தோடு வாடும் போது, அவர் கோபத்துல வெடிச்சு அவங்க மேல பாயாது இருக்கிற தடுக்கிற ஒரே காரியம் என்ன, இந்த தகன பலி. இந்த தகன பலி இட் அப்பீஸ் த ஆங்கர் ஆஃப் காட் அப்படி எல்லாம். ஏன்னா இப்ப பாரு, ஒரு ஃபிரிக்ஷன், நமக்கும் ஆண்டவருக்கும் ஃபிரிக்ஷன், அதனால்தான் நம்ம நெஞ்செல்லாம் எரியுது சில நேரங்கள்ல, இல்லைங்களா? எப்போ அவர் நம்மளை அடிப்பார், எப்போ நம்ம கோபப்படுத்திடுமோ நமக்கு தெரியாது. அதனாலதான் ஒரு பாம் கையில பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க அந்த கூடாரத்துல இருந்தாங்க. அவருக்கு எப்போ கோபம் வந்து நம்ம மேல விழுந்துருவாரோன்னு தெரியாது, பாவி எந்த நேரத்திலையும் அழிச்சிடலாம். ஆனா அந்த தேவனுடைய கோபம் என்னால அந்த கோபம் உள்ள கோபம் பெறக்கூடிய தகுதி உள்ள சீர்கெட்டவனா, அந்த கோபத்தை மேல பாயாதபடிக்கு என்னை காப்பாத்துகிற ஒரே சாதனம் தகன பலி. பாருங்க எவ்வளவு முக்கியம். கொஸ்டின், எப்படிங்க இந்த தகன பலி ஆண்டவருடைய கோபத்தை திருப்பி ஆண்டவருடைய அன்பையும் அனுகிரகத்தையும் அனுபவிக்க நமக்கு உதவி செய்யுது? பாருங்களா, அதுதான் அதுக்கு பதில் நாலாவது வசனத்துல வருது. அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படிக்கு தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து. கபானி பாவி சீர்கெட்டவன், யூ ஆர் டிப்ரேவ்ட் அன்கிளீன், நீ நரகத்துல வேக வேண்டியவன், ஆனா உனக்கு ஒரு வழியை நான் காட்டுறேன். நீ வந்து உன் பாவத்தை உணர்ந்து அந்த மிருகத்தின் மேல உன் தலையை போட்டு உன்னுடைய முழு வெயிட்டும் அந்த மிருகத்தின் மேல போடும் போது அடையாளமாக உன்னை அந்த மிருகத்தோடு அடையாளம் காமிச்சுக்கிறேன். உன்னுடைய முழு ஆள் தத்துவத்தையும் உன்னுடைய சீர்கேடும் அந்த முழு மிருகத்து மேல அடையாளம் காமிச்சுக்கிட்டதுனால அந்த குற்றமற்ற மிருகம் உன்னுடைய இடத்துல உன் சார்பாக உன்னுக்கு பாவ நிவர்த்தி செய்கிற நிவர்த்திக்கென்று ஒரு பலியாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். பாருங்க, இங்கதான் அந்த பாவ நிவர்த்தி அட்டோன்மெண்ட் அருமையான வார்த்தை வருகிறது. அந்த அட்டோன்மெண்ட்னா என்ன, என் மேல வர வேண்டிய கோபத்தை ஒரு பலிய கொடுத்து அந்த பலியில என்ன அடையாளம் காமிச்சு அந்த பலியின் மேல ஆண்டவருடைய கோபத்தை காட்டுவதனால் அந்த பலியின் மூலமாக ஆண்டவருடைய கோபம் நீக்கப்பட்டு ஆண்டவரோடு எனக்கு உறவும் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் இருக்கிறது. அந்த வலியை அவங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கிறார் கடவுள். தாங்க அந்த அட்டோன்மெண்ட்ன்ற ஒரு ப்ரொவிஷனை அவங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கிறாரு. உன் சார்பாக ஒரு அட்டோன்மெண்ட் போது ஒரு 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 ரான்சம், ரான்சம்க்கு வந்து ஒரு பந்தய பொருள், ஒரு பொருள் உன் சார்பாக உனக்கு ஒரு உனக்கு தண்டனை கொடுக்கணும், என் நீதி நீ திருப்தி பண்ணணும், அதுக்கு ஒரு பொருளாக என் நீதியை திருப்தி பண்ணுகிற, என் நீதிக்கு கிரயம் கட்டுகிற ஒரு பொருளாக இந்த ஆட்டுக்கு தற்காலிகமாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இது பே பண்ணி தற்காலிகமாக என் கோபம் உன்மேல் நீக்கப்படுகிறது. ஆகவே அந்த ஸ்மோக் அவன் போய் எவ்வளவுதான் தீட்டுப்பட்டு இருந்தாலும், எவ்வளவுதான் பாவியா இருந்தாலும், அந்த ஆடோட அடையாளம் காமிச்சுக்கிட்டு அதை கொடுக்கும் போது, அந்த வாசனை பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் அதை பார்த்து சுகந்த வாசனையா அவர் மெச்சிக்கிட்டு, இவன் அனுகிரகத்தோடு ஆசீர்வாதத்தோடு ஆண்டவருடைய வரும்போது எப்படி வரான், வரும்போது ரொம்ப வியாகுலத்தோடு வர, ஆண்டவர் குற்ற உணர்வோடு வருகிறான். ஆனா அந்த பலிய கொடுத்து முடிச்ச உடனே ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் அன்பையும் அரவணைப்பையும் உணர்ந்து சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போகிறான் பாருங்களேன். ஆகவே இந்த பலியினுடைய விளக்கம் என்னன்னு நம்ம இந்த 1வது அதிகாரத்துல பார்க்கிறோம். இதை நம்ம தொடர்ந்து புரிஞ்சுகிட்டோம்னா, இதை விட நான் இது புரிஞ்சுகிட்டு இயேசு கிறிஸ்து நிறைவேறல பார்க்கும் போது எவ்வளவு பிரஷியஸ், நம்ம யோசிச்சு பாருங்க, என் கூட யோசிச்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப பிரஷியஸ். ஆமா, நம்ம புதிய ஏற்பாடுல ஆட்டையும் மாட்டையும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லதான், ஆனா புதிய ஏற்பாட்டிலும் தகன பலி ஆவிக்குரிய விதத்துல நாம் கொடுக்க வேண்டிய பலிகள் இருக்கு. மூணு விதமான பலிகள் நான் சொல்றேன். முதலாவது, நீங்க நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரெஸ்ட்லெஸ்னஸ், நம்ம நெஞ்சு எரியறதுக்கு, நம்ம மனசாட்சி எரியறதுல இருந்து நம்மளை விடுவித்து ஆண்டவருடைய அன்போ சமாதானமோ நம்ம இருதயத்துல அனுபவிச்சு அவரால் அங்கீகரிக்கப்படணும், ஒப்புரவு ஆகணும்னா தகன பலியின் மூலமா மட்டும்தான் முடியும். நீங்க ரட்சிக்கப்படணும்னா, ஆண்டவருடைய சமாதானத்தை அன்பு அனுபவிக்கணும்னா, நீங்க தகன பலி செலுத்தினாத்தான் உண்டு. பாருங்க, எப்படிங்க ஒரு மனுஷன் தன் பாவத்துக்கு நிவர்த்திய தேடுறது? முதலாவது ஒரு தன்னுடைய பாவத்தினுடைய சீர்கேடு அவன் உணரணும், பாவத்தினுடைய மெய்யான உணர்வை உணரணும். இப்ப இருக்கிற பசங்க, நீங்கெல்லாம் கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சு உங்க ஆவியில அவருடைய ஆவியில உங்களை நிரப்பி உங்க பிள்ளைய ஆக்கணும்னா என்ன செய்யணும் பாருங்க. வெரி எவ்வளவு கிளியரா அங்க போட்டிருக்கு. இவன் ஏன் எடுத்துட்டு வந்தான் இந்த பலிய? முதலாவது தான் எவ்வளவு பாவி, தான் எவ்வளவு மோசம்னு உணர்னா, இல்லன்னா வந்திருப்பானா? யோசிச்சு பாருங்க, இது வாலண்டரி, ஆண்டவர் வான்னு சொல்லல. அவன் முதல்ல தன் பாவத்தை தன் எவ்வளவு கெட்டவன் உணர்ந்தான். நீங்க உணர்றீங்களா? எவ்வளவு பேட் யூஆர், எவ்வளவு மோசம் நீங்க, எவ்வளவு அசுத்தம் நீங்க, எவ்வளவு கேடான வெளியில உள்ள தெரியலனாலும் உள்ளுக்குள்ள என்ன அசிங்கம் அவலட்சணமா உங்களுக்கு இருக்கு. பாவத்தினுடைய மெய்யான உணர்வு, உங்க மனசாட்சி எரியுதா? ஐயோ இப்படி இருக்கிறனேன்னு மனசாட்சி எரியுதா? உங்க மனசாட்சி உங்களை குற்றப்படுத்துதா? அந்த பாவத்தின் மெய்யான உணர்வோடு இருக்கும் போது ஆண்டவர் இப்படி ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்காருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன வழி பாருங்களேன், இவனுக்கு வழியை ஏற்படுத்தி இருக்க அந்த இஸ்ரவேல் ஜனனுக்கு அவனுக்கு ஒரு வேகாத்தான் தெரிஞ்சிச்சு, அவன் எப்படி யோசிச்சிருப்பான்னு தெரியல. ஆனா பைபிள் என்ன சொல்லுது, ஆடு மாடுகள் மூலமாக நம்ம மனசாட்சி சுத்திகரிக்கப்பட முடியாது. ஒரு ஆட்டு மேல ஆனாலும் அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், ஒரு குற்றமில்லாத மிருகத்தின் மேல என்னுடைய அடையாளத்தை அது மேல போட்டு அந்த மிருகம் என்னுடைய இடத்தை எடுத்துக்கிட்டு, ஐயோ குற்றம் இல்ல அது பாவம், என்னுடைய ஆடு, அது வெட்டுறது அவ்வளவு ஈஸி, எவ்வளவு வலிக்க அவனுக்கு, அதை வெட்டி அந்த வலிய அவன் அனுபவிக்கிறான். அது சப்ஸ்டிடியூஷன் என்ற எனக்கு பதிலாக அது ஒரு இடத்தை எடுத்துக்கிச்சு. என் பாவத்தை நான் இந்த மாதிரி நெஞ்சு இருக்கிறவன் நரகத்துல போட்டு என்ன வேக வைக்கணும் ஆண்டவர், ஆனா அதை போட்டு வேக வச்சிருக்கிறாரு. என் இடம் அதை எடுத்துக்கிச்சு, அதை பாக்கிறான் ஆண்டவர் இப்படி ஒரு வலியை ஏற்படுத்தி இருக்கிறார் இல்லையா. இந்த சிலுவைக்கு பக்கத்துல சிலுவை ஆன பிறகு வந்தவங்க நமக்கு இதுல ஆண்டவருடைய கிருபையை நீங்க பாக்குறீங்களா? முதலாவது உங்க பாவத்தை உணர்றதோண்டி ரட்சிப்பு வந்துராது. ஆண்டவர் எவ்வளவு பெரிய வழியை ஏற்படுத்தி இருக்காரு உங்களுக்கு பாருங்க. கடவுள் வரும் மிருகத்தை ஒண்டி கொடுக்கல, உங்க பாவ நிவர்த்திக்காக தான் மிகவும் பெரிய, அவருக்கு மந்தையா இருந்துச்சு, பிள்ளைகளா மந்தையா இருந்துச்சா, ஒரே புயலனான குமாரன், அவருடைய ஒரே குமாரன் அந்த ஆபிரகாம் போய் தகன பலி கொடுக்கறதுக்கு தன் ஒரே பிள்ளைய கூட்டு போன மாதிரி அவர் கூட்டு போனாரு. கூட்டு போய் தன் இயேசு கிறிஸ்து தான் இந்த தகன, அவருடைய மரணம் தான் சிலுவையில கொல்கத்தால அவர் தொங்குறது தான் இந்த தகன பலிக்கு ஒரு புல் நிறைவேறுது. யோவான் ஸ்தானாவே சொன்னார், உலக பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி, இவருதான் ஒரே தகன பலி, தேவனுடைய அனுகிரகத்தை நம்மளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடியவர். எல்லா பழையற்பாடு தகன பலிகளையும் அடையாளம் காட்டினது இவரத்தான். கிறிஸ்து தான். அவர் ஒரே தரம் நமக்காக சிலுவையில தன்னைத்தானே பலியா கொடுத்துட்டு தேவனிடத்தில் நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த மாதிரி எப்படிங்க நான் ரட்சிக்க தகன பலி கொடுத்தா தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும்னு முதலாவது உன் சீர்கேட உணர்வு, ரெண்டாவது ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய இரக்கத்தை காமிச்சிருக்காரு, மூணாவது இந்த இஸ்ரவேல் வந்து என்ன செஞ்சான், இந்த ஆடை எடுத்துட்டு வந்து அவனை பார்த்து படிச்சுக்கல, நீங்க ரட்சிக்கப்படணும்னா இதுதான். அது நீங்களா வரணும் பாருங்கள. இப்ப நான் வந்து ரேச்சல்ல வான்னு உங்க டேடி போர்ஸ் பண்ண முடியாது, ஜான் வான்னு நான் ஜான போர்ஸ் பண்ண முடியாது, நீங்களா அவனா உணர்ந்து வரணும். வாலண்டரியா வச்சிருக்காரு அவனா, நான் என்ன சின்னர் இல்லைங்களா, என்ன சின்னர் நீங்களா உணர்ந்து உங்க நெஞ்சு மேல வேதனை எடுத்து நீங்களா உங்க மனசாட்சி எரியறத உணர்ந்து நான் ஏன் இப்படி இருக்கணும், கடவுள் என்ன பாவ நிலை நான் ஏன் இருக்கணும், என்னை ஆண்டவருடைய அன்புதான் என்ன திருப்தி செய்ய முடியும், எனக்கு ஆண்டவர் தான் வேணும்னு நீங்களா வரணும். யூ வாண்ட் காட் பிளஸிங், யூ ஷுட் கம் வாலண்டரி, நீங்களா வரணும். ரெண்டாவது பாருங்க, இது எல்லாருக்கும் ஏற்படுத்தி இருக்கிறாரு, வெறும் பணக்காரன் இல்ல ஏழைன்னு இல்ல, யாரா இருந்தாலும் நீ வரலாம், எந்த வயசு இருந்தாலும் வரலாம், ஆல் கேன் கம், ஆல் கேன் கம். மூணாவது அவனுடைய ரூல்ஸ் பாருங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பலி, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பலி. உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் ஆண்டவர் கொடுக்கல, அவர் அந்த எக்ஸ்பென்ஸ் எடுத்துக்கிட்டார். எவ்வளவு கிரேஸ் பாருங்க, பழையற்பாடை விட எவ்வளவு கிரேஸ். நம்ம ஒன்னும் நம்ம மந்தையில இருந்து நம்ம சொத்துல இருந்து கொடுக்கறதுல ஆண்டவருக்கு இருந்த ஒரே சொத்தை தன் புள்ளையே கொடுத்தார் ககன பலியாக. பேதுரு சொல்றாரு, வெள்ளியினாலும் அல்ல பொன்னினாலும் அல்ல, குற்றமற்ற தேவனுடைய மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு கிரேஸ்ங்க கடவுளுக்கு, ஏங்க அவர் வந்து இப்படி எல்லாம் செய்யணும், இப்படி தத்தளிக்கிறியே, பிளட் எல்லாம் பிளீட் ஆகுது, மனசாட்சி எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு, அன்பு இல்லாம இது இல்லாம அந்த பொண்ணுங்களை தேடி, இவங்களை தேடி, பையன்களை தேடி, வாழ்க்கையெல்லாம் அதை தேடி, பணத்தை தேடி, செக்ஸை தேடி, எதுவுமே நிறைவேறலாம, அந்த அம்மாவை பிரிஞ்ச குழந்தை தேம்பி தேம்பி அழுகுற மாதிரி தேம்பி வாழ்க்கைய அழிச்சுக்கிட்டு நரகத்துக்கு போறியே, உனக்கு நீ தேடுறது என்கிட்ட இருக்கு வா. இயேசு சொல்லலையா, இயேசுடைய குரலை கேட்கணும். அந்த காலத்திலயே சொல்லி இருக்கார், பலியின் மூலமாவா பலியின் மூலமாவான்னு ஆண்டவர் கூப்பிட்டுருக்கார். இயேசு சொல்லையா, கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கறேன். ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு உன் கான்சியன்ஸ், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். பாருங்களா அதுல எப்படிங்க இது கிடைக்கும், அவனுடைய கம்ப்ளீட் பார்ட்டிசிபேஷன் பாருங்களேன். சரி நான் இப்படியே உட்காந்துகிட்டு இருக்கேன், பாரத ஸ்டாப்ல போய் உட்காந்து இருக்க மாதிரி நான் ஆண்டவர் செய்யட்டும் அப்படின்னு வராது பாருங்களேன். சால்வேஷன் அப்படி வர்றது இல்ல, இவன் பாருங்களேன் எவ்வளவு ஈடுபாடோடு அந்த பலியோடு தன் அடையாளம் காமிச்சுக்கிறான், தன் அது மேல கைய வச்சு தன் அடையாளம், தன்னுடைய முழு வெயிட்டம் அது மேல போட்டு அவன் அடையாளம் காமிச்சுக்கிறானே அந்த பலியின் மேல. அந்த பலியின் மேல நம்மள அடையாளம் காட்டுற வரைக்கும் ஏசு மறிச்சார் ஏசு மறிச்சார் பேசிக்கிட்டு தான் இருக்கணும். ஆனா ஈடுபாடோடு என்னுடைய விசுவாச ஈடுபாடோடு இது எனக்காக கொடுக்கப்பட்ட பலி, என்னுடைய முழு வெயிட் அது மேல போடுவேன். எப்போ போடுறீங்களோ, எப்போ நீங்க அதை நம்புறீங்களோ, தென் யூ ஆர் சேஃப்ட், தென் யூ ஆர் சேஃப்ட். பாருங்க அப்படிதாங்க பலியை கொடுக்கணும். எப்படி புதிய ஏற்பாடுல பலி கொடுக்கிறது, யூ கேன் ஒன்லி பி சேவ்ட் பை கிவிங் பர்ன்ட் ஆஃபரிங். என்ன, put your full weight on of your soul on Christ. கிறிஸ்து மேல உங்க முழு ஆத்மாவுடைய பலத்தை, அவங்க சில பேர் அந்த மாடு மேல வச்சுக்கிட்டு முழு weight அது மேல போடுவாங்க, இன்னமே இதுதான் என்னுடைய அடையாளம். அந்த மாதிரி எபிரேயர்ல சொல்ற மாதிரி ஆடுகள் மாடுகள் ரத்தம் நம்மள கழுவ முடியாது, ஆனா தேவனுடைய ஆட்டுக்குட்டி அவனுடைய ரத்தம் உங்க மனசாட்சி சீனாய் மலை மாதிரி, ஐயோ அந்த பாவம் பெற்றோர்களுக்கு கீழ்படுகிறது இல்ல, எவ்வளவு இச்சைகள், எவ்வளவு வேசித்தனங்கள், எவ்வளவு கொலைகள், எவ்வளவு திருட்டுகள், பொருளாசை, விட்டுருந்தா திருடி இருக்க மாட்டீங்க, பொருளாசை எல்லாம் திருடுதான், விட்டுருந்தா சான்ஸ் கிடைச்சா அது திருடிடுவீங்க நீங்க. பொருளாசை எத்தனை பொருளாசை உங்க இருதயத்துல, எத்தனை பாவங்கள், எத்தனை ஆண்டவருடைய விரோதமா மனசாட்சி, ஆண்டவர் இப்படித்தான் இருக்கணும்னு 10 கற்பனை கொடுத்திருக்காரு, அப்படி கொஞ்சம் கூட இல்லையே, நீ நரகத்துல வேக வேண்டிய சீட்டுப்பட்டவன் ஆச்சே நீ அப்படின்னு ஆண்டவர் காட்டுறாரு. அந்த எரிகிற மனசாட்சியினுடைய அனல அடிக்கிற ஒரே பலி தகன பலிங்க. அந்த மனசாட்சிக்கு அவரை காமிங்க. இயேசு நமக்காக சிலுவையில என்ன செஞ்சாரு யோசிச்சு பாருங்க, பிள்ளையாக அந்த பிள்ளைக்கு 101 காரியத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தா அதுக்கு சமாதான சந்தோஷம் வராதுங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உலகத்துல எல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க, சாலமன் எல்லாம் ட்ரை பண்ணிட்டாரு. நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது உங்க வெயிட் இயேசு மேல ஃபுல்லா போட்டிருக்கீங்களா, கேட்டு பாருங்க. அது ஒரு வழி தாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு. இதே ஏன் பாஸ்டர் சொல்றாரு, வேற வழியே இல்லையே, இது ஒன்லி ஒன் வே. இஸ்ரவேல் உலகத்துல யாருக்குமே தெரியல ஆண்டவர் கிட்ட நான் எப்படி வர முடியும். இஸ்ரவேல் மக்களுக்கு ஒண்டிதான் இந்த தகன பலியின் மூலமா தான் நீ வர முடியும் என்கிட்ட, வேற வழியே கிடையாது. நான் ஒரு அசுத்த, நான் ஒரு பாவி, நான் ஒரு சீர்கெட்ட. பாருங்களா, கடவுள்கிட்ட வரும்போது இயேசு கிறிஸ்து கிட்ட உங்களை அடையாளம் காண்பிக்கும் போது அந்த ஆசாரியன் வந்து, அது உங்களை உங்களுடைய பணி மாத்திரம் இல்லை, உங்களை நீ அடையாளம் காட்டி ஈடுபாடோடு இயேசு இயேசு வந்து யோசிச்சு பாருங்களேன். அந்த கொல்கத்தா மலையில குற்றமற்ற மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டி, அவர்னாலதானே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல தொங்கிக்கிட்டு கடவுளுடைய கோபாக்கின எரி மாதிரி நெருப்பு மாதிரி உங்க நரகம் வந்து அவர் மேல உளுந்துச்சு, உளுந்து அவரு ரோஸ்ட் ஆகப்பட்டாரே. யோசிச்சு பாருங்க, அவருக்கு ஏன் அவ்வளவு வேதனை? எவ்வளவு நம்ம படிச்சிருக்கோம் ஐசாயா 53, சங்கீத 23 எல்லாம், ஏன் அவருக்கு அவ்வளவு வேதனை, அவ்வளோ வியாகுலம், உடம்பெல்லாம் ரோஸ்ட் ஆயிடுச்சு, எல்லா பாகங்களும் ரோஸ்ட் ஆயிடுச்சு, எலும்பெல்லாம் கட்ட விழுந்தன, இதயம் மெழுகி உருகிறது. ஏன் அவர் தாங்க நம்முடைய பர்ன்ட் ஆஃபரிங், என் தகன பலி அவர் தான், என் மனசாட்சி அவர் மேல காட்டும் போது என்னுடைய எரிகிற நெஞ்சு, என்னுடைய சீர்கேடு, எனக்குள்ளுக்குள்ள இருக்கிற கடவுள்கிட்ட போக முடியாத இருக்கிற நெஞ்சு வந்து, நான் தீட்டுப்பட்ட அசுத்தன்னு அவர்கிட்ட அவர் மேல என் புல் வெயிட்ட போட்டு பாருங்களேன், அப்பத்தான் ரட்சிப்பு வருது உங்களுக்கு, அப்பத்தான் ரட்சிப்பு வருது. ஏன் அதுதான் நீங்க செய்யறீங்க, அதோடு முடியறதில்ல. அந்த ஆசாரியன் என்ன பண்றாரு, எவெல்லாம் தன் மேல நம்பிக்கை வைக்கிறாரோ அவருடைய ரத்தத்தை எடுத்துட்டு போய் பரலோகத்துக்கு போய் அவருடைய பலிய காமிச்சு அப்பாயம் பலியின் மேல இவன் நம்பிக்கை வச்சிருக்கிறான், இவனுடைய சார்பில் தான் நான் சிந்தப்பட்ட இந்த ரத்தத்தை ஆண்டு அவருடைய பலியில தெளிச்சு கடவுள்கிட்ட ஒப்புரவாக்குதலும் சமாதானமும் பண்ணி உங்களை நீதிமான் ஆக்கி பரலோகத்துல உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை அவர் கொடுக்கிறாருங்க. இந்த நேரத்திலையும் கொடுக்கிறார், வெறும் பாவி செய்யறது ஒன்று ஆசார பண்ணி இருக்கே, அவர் அங்க பரலோகத்துல செய்யறாரு. தென் யூ ஆர் சேஃப்ட், தென் யூ ஆர் சேஃப்ட். பாருங்களா, ரட்சிப்பு இதை நான் செய்ய முடியாது, அந்த ஆசாரியன் தான் செய்ய முடியும். பாருங்களா, பழைய புக்கு 3வது புக்கு பைபிள்லயே, அந்த பழைய காலத்திலேயே தேவனோடு ஆண்டவர் அழைக்கிற மாதிரி, என்கிட்ட வா, என்கிட்ட வா, கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்கிட்ட வாங்கன்னு இயேசு கூப்பிட்ட மாதிரி இந்த பழைய காலத்துல. ஆனா நீங்க வரல, நான் ஞாபகம் வச்சுக்கல, தேவ கோபாக்கின உங்க தலை மேல அதிகமாக போகுது. ஒரு நாள் வந்து பாறைகளே மலைகளே என் மேல உழுவனு கதற வலிக்கும் அந்த கோபாக்கின, அவரையே போட்டு அப்படி எரிச்சவர் உங்களை எப்படி எரிப்பாரு யோசிச்சு பாருங்க, உங்க மேல யோசிச்சு பாருங்க. அந்த 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடியே இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பழைய காலத்திலேயே ஆண்டவர்கிட்ட ஒப்புரவான அந்த ஜீவ், இப்போ இயேசு வந்து இதுதான் நிறைவேறுதல், இதுதான்ப்பா வழின்னு உனக்கு காமிச்சியோ, நீ வரலன்னா அந்த யூதர்கள்லாம் சேர்ந்து வந்து அந்த காலத்திலேயே ஆண்டவர்கிட்ட சமாதானம் பெற்றுமே, இந்த காலத்திலேயும் பிறந்து மெரிடியன் லைட்னுவாங்க. இயேசு யாரு, அவர் எதுக்காக வந்தார், அவர்கிட்ட இருந்து நான் எப்படி கடவுள்கிட்ட போக முடியும், எல்லாம் வெளிப்பட்டோம், நீ வராம போன பாவியே அப்படின்னு அந்த யூதர்கள்லாம் அவங்க அந்த காலத்திலேயே அவங்க வந்துட்டாங்க. அவங்க என்ன திட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க, நியாய தீர்ப்புல வந்து உன்னை போட்டு அவனை விட 10,000 மடங்கு நரகம் உனக்கு கொடுக்கணுமே, அங்கேயே நாங்க ஏங்கி பலியின் மூலமா ஆண்டவர்கிட்ட வந்தோமே, இப்போ இயேசு வந்து எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாரு, இப்போ ஆண்டவர் உன்னை கூப்பிடுறாரு, நான் வரமாட்டேன்னு, உனக்கு பாவம் தான் வேணும்னு போறியேன்னு உங்களுக்கு எவ்வளவு மேல கோபம் வரும், கோபாசில வர நீங்க யோசிப்பாரு. ஆகவே இது ரட்சிக்கப்படுவதற்கு நாம் தகன பலிய கொடுக்கணும்னு ரெண்டு சொல்லி முடிச்சிடுறேன். வேகமா நாம் தேவனோடு தொடர்ந்து ஐக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு விசுவாசியாக நாம் தகன பலியை கொடுக்கணுங்க. அதனாலதான் அந்த ஆலயத்துல காலையிலயோ மாலையிலயோ எப்ப பாரு எரிஞ்சுகிட்டு இருக்கும், தகன பலி எரிஞ்சுகிட்டு இருக்கும். ஏன், நாம் விசுவாசி ஆனாலும் நமக்கு எஞ்சி இருக்கிற பாவம் தீட்டு போயிருதா, இல்லையே போகாதே. ஆண்டவருடைய ஐக்கியம் சில நேரங்கள்ல நம்முடைய சீர்கேடு வெளிப்பட்டு ஆண்டவருடைய ஐக்கியத்தை நம்ம இழந்துடும் இல்லைங்களா, கடவுளுடைய ஸ்டாண்டிங் நம்ம ஃபெலோஷிப்ப நம்ம இழந்துடும், திருப்பியும் நம்ம மனசாட்சி அலம்போதான் ஆரம்பிக்குது. நீதிமானாக்கப்பட்ட விசுவாசிகளா இருந்தாலும் தொடர்ந்து தகன பலி கொடுக்கிற அவசியம் நமக்கு இல்லாம போவதல்ல, ஒரே தரம் அவர் கொடுத்திருக்க நம்ம ரட்சிப்புக்காக. ஆனா நாம் தொடர்ந்து தகன பலியை கொடுக்கணும் நம்முடைய பரிசுத்தமாக்குதலுக்காக. ஏன் தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தெல்லாம் எப்போ மிஸ் பண்றோமோ, அவருடைய சமாதானம் இல்லாம மிஸ் பண்றோமோ, நம்ம மனசாட்சி குற்றத்துல வாடுதோ, அந்த நேரத்துல நமக்கு ஆண்டவர்கிட்ட போறது என்ன? ஆண்டவரே இன்னுமே நான் பாவத்தை செய்ய மாட்டேன் ஆண்டவரே, அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? நீ செஞ்ச பாவம் சீர்கேடே ஒம்பாதது தேவனுக்கு. ஆண்டவர்கிட்ட நான் எப்படி கடந்த வாரம் எனக்கு பிராக்டிக்கலா எனக்கு அனுபவம் ஆச்சு, என்னவோ தெரியல, மனசுல சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, ஒரு ஜபம் பண்றேன் ஆக மாட்டேன், ரொம்ப நேரம் பைபிள் படிக்கிறேன் ஒரு சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல, மாதி அலமோதுற ஒரு மனசு. அப்புறம் கொஞ்ச நேரம் என்னன்னவோ பண்ணி பாக்குறேன், ஒன்னும் நடக்கல. இப்ப இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இல்லைங்களா, படிச்சுட்டு இருக்கும் போது என் மனசுல கொஞ்ச நேரம் அமைதலாக இயேசு எனக்காக சிலுவையில பட்ட பாடு என்னுடைய ஒரே தகுந்த பலி அவர்தான், அவருடைய பணியின் அடிப்படையில தான் தேவன் கிட்ட நான் போக முடியும். ஒரு விதத்துல ஒரு ஒரு ஆத்மீக விதத்துல என் முழு பலத்தை அவர் மேல போட்டு அவர் மேல சாஞ்சுகிட்டு ஆண்டவரேனு ஜபம் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் தான், பீஸ் லைக் அ ரிவர் அப்படின்னு ஒரு பாட்டு வருது பாருங்க, கடை ஆறு மாதிரி சமாதானம் என் நெஞ்சுக்குள்ள பாஞ்சிச்சு. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதேன்னு. அது சந்தோஷம்னா சந்தோஷம், கடவுளுடைய பிரசன். ஒரு ரெண்டு நாள் என்னால தள்ளாடிக்கிட்டு இருந்தேன், எப்படி ஆண்டவர் ஜெபம் பண்றேன் பைபிள படிக்கிற ஒண்ணுமே நடக்கல. ஆனா அந்த தகன பலியின் மூலமாக அவர் மேல முழு நம்பிக்கை வச்சுக்கிட்டு ஆண்டவர் கிட்ட போனே சொல்ல முடியாத சந்தோஷம், சொல்ல முடியாத சமாதானம். நீ அனுபவிச்சு பாருங்க, ஆண்டவர்கிட்ட நான் பார்த்த மாதிரி நம்ம மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா போனா ஆண்டவர்கிட்ட எல்லாம் அனுகிரகம் கிடைக்காது. தேவன்கிட்ட நம்ம தொடர்ந்து பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுக்கும் யார் மூலமா தான் போகணும்? நம்ம பேர்ல போனா கிட்ட கூட சேர மாட்டாங்க. இயேசுதாங்க அவருடைய தகனம் நம்ம மனசாட்சி எரியும் போது, ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாத போது, ஐக்கியம் இல்லாத போது, ஐயோன்னு தள்ளாடும் போது, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும் போது, இயேசு என்னிடத்தில் வாருங்கன்னு இயேசு சொன்ன மாதிரி அவரை நம்பி அவர் பலிய நம்பி போகும்போது நமக்கு அனுகிரகமும் தேவ பிரசன்னமும் சமாதானம் கிடைக்கிறது. அதாங்க நம்ம மனசுல ஞாபகத்துக்கு அதை தொடர்ந்து செலுத்த வேண்டியதில்ல. காலையிலயோ மாலையிலயோ நம்ம செலுத்தணுமே, தொடர்ந்து ஆண்டவருடைய ஐக்கியத்தை அனுபவிக்கணுமே இல்லைங்களா. பாவ அரிசியை நம்ம செய்யணும். மூணாவதாக இந்த தகன பலி நம்ம செய்கிற ஆராதனையும் சேவையிலையும் தகன பலி செலுத்தணும். இதே பாஷையத்தான், இதே அச்சல் பாஷையை தான் பவுல் வந்து கிறிஸ்தவ ஆராதனைக்கும் சேவைக்கும் பயன்படுத்துறார். ரோமர் 12 உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி. உங்களை என்ன பலியா கொடுக்கணும்? ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அதே லேவியராகும பாஷை தான். உங்களை ஆண்டவருக்கு நீங்க பலியா கொடுங்க. எப்படி? வாலண்டரியா, யாருமே கட்டாயப்படுத்தி இல்லை இல்லைங்களா. எல்லாரும் கொடுக்கலாம், பணக்காரன் ஏழை இல்ல, எல்லாரும் கொடுக்கலாம். அது வலியா ஒரு பெயின்ஃபுல் காஸ்ட்லி பலியா நம்ம கொடுக்கணும். அது முழு ஈடுபாடோடு கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க, இதுல தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இவங்க நம்ம கத்து கொடுக்கணும் ஈடுபாடுனா என்ன ஆராதனையில, நம்முடைய ஆராதனை ஈடுபாடு யோசிச்சு பாருங்க. ரொம்ப வருஷம் தான் நமக்கு தொடர்ந்து அதை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு ஈடுபாடு எடுக்கிறோம் நம்ம ஆராதனையில. சர்ச்சுக்குன்னு வந்துடும், சர்ச்சுக்குன்னு வரும்போது இது ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிற தகன பலி தெரியுமா? இது தகன பலி நாம் ஈடுபாடோடு ஆண்டவரை நம்பி விசுவாசத்து. அவன் ஆடு செலுத்துறதுல எங்கேயோ நினைச்சுக்கிட்ட, ஏழை சீக்கிரம் முடிச்சு போனோம்னு இருந்தா அவனுக்கு ஆண்டவர் அனுகிரகம் கிடைக்குமா? உங்களுக்கு சபைக்கு வரீங்கன்னா ஏதோ ஒன்று மனசுல நினைச்சுக்கிட்டு சாட்டர்டே என்ன செஞ்சோம், மண்டே போய் என்ன செய்ய போறோம்னு மனசுல வந்தா அவனுக்கு ஆண்டவருடைய அனுகிரகம் கிடைக்குமா? ஆண்டவருடைய அன்பும் ஐக்கியமும் கிருபையும் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. ஈடுபாடு எங்க இருக்கு ஆராதனை இல்ல? யோசிச்சு பாருங்க. ஒரு ஜபம் பண்றோம், ஒரு சத்தமா ஆமேன் நம்ம சொல்றோமா, ஒரு பாட்டு பாடுறோம், அந்த பாட்டுல அவன் எவ்வளவு ஈடுபாடோடு இருக்கான், அவன் கைய வைக்கிறது வெட்டுறது எல்லாத்துலயும் ஈடுபாடு காட்டுறாரு. வழியில நமக்கு இருக்கா ஜபம்? ஒரு பிரசங்கம் எடுக்கிறோம், பாஸ்டர் ஒரு பிரசங்கத்தை பண்றாரு, பண்ணும் போது அவர் எல்லாம் வெட்டி வெட்டி, நான் ரொம்ப இவங்க கேட்க மாட்டாங்களே இதெல்லாம் ஆழமா சொன்னான்னு சின்ன சின்னதா சிம்பிள் சிம்பிளா வெட்டி வாய்க்கு ஊட்டுற மாதிரி தான் சிம்பிளா பண்ணணும். ஏதாவது கொஞ்சம் பலமானது ஏதாவது சொன்னோம்னா எல்லாம் தூக்கம் வந்துடும். எனக்கு தெரியும் இவங்களாம் ரொம்ப கவனிச்சு கேட்க மாட்டாங்க, தூங்கிடுவாங்க இவங்கன்னு. இவரவே உதாரணங்களோடு ஜோக்ஸோடு ஏதாவது ஒண்ணு அந்த கதை இந்த கதை சொன்னாதான் இவங்க கேட்பாங்க. இல்ல அவர் சொல்றாரு, ஆண்டவரை பத்தி சொல்றாரு, நான் ரொம்ப ஈடுபாடோடு என் மனசை கேட்க போறேன். உன் மனசு ஈடுபாடோடு ஆராதனை செய்றீங்களா? எப்படி அந்த ஈடுபாடோடு கேட்கும் போதுதானே ஆவியானுடைய அனுகிரகம் வந்து நம்ம மனது பிரகாசிப்பிக்கும். அங்கேயோ இங்கேயும் பாக்குறது, என்னவோ செஞ்சுக்கிறது, எப்பப்பா முடிப்பாருன்னு போறது, அதுவா ஈடுபாடு? அந்த பழமையான ஆராதனையில ஆராதனைனா என்னன்னு படிக்கிறோம் பாருங்க. ஈடுபாடோடு செய்யப்படணுமே. ஈடுபாடு சில பேருக்கு இருக்கிறது இல்லை, மென்டல் ஐசோமெட்ரிக்ஸ் ஒரு மைண்ட், ஒரு காங்கிரிகேஷனுடைய மைண்ட் வந்து அந்த போதகர் கூடயே போகும் போதுதான் அந்த ஆராதனை ஆண்டவருக்கு ஏறெடுத்துக் கொள்ளப்படுது. அது பார்க்கும் போதே தெரியும் அந்த ஈடுபாடு நம்ம கிட்ட இல்ல, உங்க கண்களை பார்க்கா தெரியும் இல்லைங்களா, ஒரு ரெஸ்பான்சிவா கண்கள் ஒரு பிரைட்டா புரிஞ்சுகிட்ட மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது, ஒரு ஆமேன்னு சொல்றது, அதெல்லாம் நம்ம சொல்றதே இல்லையே. எங்க நான் எங்கேயோ போயிட்டு இருப்பேன், நீங்க எங்கேயோ போயிட்டு இருப்பீங்க, நம்மளும் ஆராதனை எடுக்கிறோம். சில நேரங்கள ப்ரீச்சிங்க்கு போரிங்கா இருக்குதுன்னு சொல்லாதீங்க. ஒருத்தர் சொல்ற ப்ரீச்சிங் போரிங்கா இருக்கிறதுக்கு அங்க இருக்கிற மக்கள் தான் காரணம். ஏன்னா அந்த மக்கள் காண்டி நினைச்சாங்கன்னா அவங்களுடைய ஆர்வத்தின் மூலமா அந்த போதகருக்கு 10 மடங்கு ஊக்கத்தை கொடுக்கலாம். ஆனா அந்த மக்கள் வந்து கேட்கறது ஏன்னோ எப்போ முடிப்பாரு என்ன முடிப்பாருன்னு உட்காந்துட்டு இருக்கும் போது அவரும் அப்படியே தூக்கத்துக்கு தூங்கி அவரும் தூக்கத்தோடு பண்ற பிரசங்கத்தை நம்ம ஈடுபாடு நம்ம பார்த்து படிக்கணுங்க. ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கற சேவை யோசிச்சு பாருங்களேன், தகன பலியாக கொடுக்கணும். அப்படி வந்து கொடுக்கும் போதுதான் ஆண்டவருடைய அனுகிரகத்தை நம்ம பெற முடியும். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும்.